ஹலோ,
ஆ ஹலோ
சுவாமி சுவாமி எலியாச்சு அனுப்பிச்சிடலாம் சுவாமி.
வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த போதம் தத்பாத யுக்மகர தீர்வபங்கராஜம் த்ரயந்த யுக்மகர பூரி பரிஷ்ணவந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமன்வேதாந்தராமானுஜமுனிகுருணாரப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீபாதயோகேஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாக்வயமுனிகிருபயாப்ராப்தமோக்ஷாஶ்ரமந்தம் ஸ்ரீமன்வேதாந்தராமானுஜமுனிமவுரந்தம் ஸ்ரீதேசிகேந்திரம் ஸ்ரீமதேரங்கநாதாராமாஜமஹாதேசாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீநிவாசராமானுமஹாதேசாய நமஹ ஸ்ரீமதே வேதாந்தராமானுமஹாதேசாய நமஹ ஸ்ரீமதே ரங்கநாத மகாதேசாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீநிவாச மகாதேசாய நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீநிவாச ராமானுஜ மகாதேசாய நமஹ ஸ்ரீமதே பாதுகா தேவ ராமானுஜ மகாதேசாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீநிவாச மகாதேசாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீநிவாச ராமானுஜ மகாதேசாய நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசாய நமஹ ஸ்ரீமதே கோபாலாரி மகாதேசாய நமஹ ஸ்ரீமதே வேதாந்தராமானுஜ மகாதேசாய நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசாய நமஹ ஸ்ரீமதே பகவத்பே பாஷ்யகாராய மகாதேசாய நமஹ ஸ்ரீமதே வக்ரபூஷண மகாதேசாய நமஹ ஸ்ரீமந்தே ரங்கநாயகே நமஹ ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹ சிறுநருதோப்பல் திருவேங்கடமுடையான் பாருன்றொன்ன பழமொழியுள் ஓருன்று தானேமையாதோ தாரணியில் வாழ்வார்கு அனைரப்போ மனவும் வாழ்வு ராமானுஜதையா பாத்திரம் ஞான வைராகிய பூர்ணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் ஜீவனம் ஜெகதாம் ஜீயாது கிமப்யமதம் சுதந்திரம் சுதந்திரேஷ் வெங்கடேஷா குயம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி. நம்முடைய பிரபத்தி சம்பிரதாயத்தின் உத்தமோத்தமான ஆச்சாரியராய் இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை பலபடிகளாலும் காத்தருளி தம்முடைய திவ்ய ஸ்ரீசூக்திகளாலும் திவ்ய பிரபாவத்தாலும் இன்றளவும் நமக்கு ஆச்சாரியர்களை அனுகிரகித்தும் பரம உபகாரம் செய்து வரும் சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடைய திவ்ய சரித்திரத்தில் சுவாமி தேசிகனுடையதான தினச்சரியை எப்படி மிகவும் தர்மசாஸ்திரங்களிலே பாஞ்சராத்திர ஆகமங்களிலே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எப்படி அனுஷ்டித்து காட்டினார்களோ அதே ரீதியிலே கண்டபடி சுவாமி தேசிகனுடையதான அனுஷ்டானமும் இருந்தது என்பதை சுவாமியினுடைய குமாரர் வரதாச்சாரியர் வேதாந்த தேசிக தினச்சரியா என்கிறதான ஸ்தோத்திர ரூபமாக அருளி செய்ததிலே சுவாமி சுவாமி தேசிகன் முதல் ஜாம பொழுது விடுவதற்கு முன் ஜாமம், பொழுது விடிந்த பிறகு முதல் ஜாமம், இரண்டாவது ஜாமம், மூணாவது ஜாமம் என்று ஒரு ஜாமம் என்றால் 3 மணி நேரம், இப்படியாக சுவாமி திருக்கண் விழித்து எழுந்தருளுவதிலிருந்து 4 ஜாமங்கள் என்ன செய்து கொண்டிருந்தார் தினச்சரியையாக என்று பார்த்தோம். அதாவது சுவாமி தேசிகனுடைய சுவாமி தேசிகன் திருப்பள்ளி எழுச்சி சூரியோதயத்துக்கு முன் ஜாமத்திலேயே, அதாவது சுமார் அது விடியகாலை பொழுது 3 மணி நேரத்துக்கு திருக்கண் மலர்ந்தாகும் சாஸ்திரியமான அனுஷ்டானங்கள்லாம் வரிசையாக என்ன பண்ணுவார்னு பார்த்தோம். அதில் மூன்றாவது ஜாமம், சூரியன் சூரியோதயத்துக்கு பிறகு 3வது ஜாமம், அதாவது 12 முதல் 3 மணி காலம் வரைக்கும் அந்த 3 மணி நேரம் மாத்தியான்மிக ஸ்நானம் அனுஷ்டித்து திருவாராதனமும் அனுஷ்டித்து சுவாமி அமுது செய்வார் என்ற வரைக்கும் அந்த 12 இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் பொழுது போச்சு. அடுத்தது 4வது ஜாமம், 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் என்ன நித்திய அனுஷ்டானம் இருந்தது சுவாமியினுடையது என்பதை பார்த்துட்டு வந்தோம். அதுதான் போன வாரம், அதைத்தான் அந்த ஸ்லோகத்தை சாதிக்குச்சு. யாமே சதுர்த்தே நிகதாரி வர்க்கம் பிரபந்த நிர்மாண விலோகனாத்யைஹி ததா புராண ஆத்யவலோகனைஷ காலம் க்ஷிபந்தம் கலையே குருந்தம் என்கிறதான 16வது ஸ்லோகத்திலே சாதிச்சார்னு சேவிச்சோம் போன வாரம். அதாவது யாமே சதுர்த்தே 4வது ஜாமம், பகல் பொழுதினுடைய 4வது ஜாமத்தில் என்ன செய்வார் சுவாமி என்று. சுவாமி தேசிகனுடைய ஒவ்வொரு நாள் பொழுதும் இந்த 4வது ஜாமத்தில் ரொம்ப கிளுப்தமாக இந்த பொழுதிலே இனதுதான் செய்வது என்று ரொம்ப தீர்மானமான நல்ல காரியங்கள் செய்துட்டு வந்தார். அதில் எப்படி காலைய கார்த்தால வேளைகளிலே காலக்ஷேபங்கள் நிறைய சாதிப்பாரோ அதுபோல இன்னும் ராத்திரி வேளையிலே உபன்யாசங்களும் சாதிப்பார்னு சொல்ல போறார். ஆனால் இந்த சாயங்கால பொழுதான 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் கட்டாயம் சுவாமி ஒரு திட்டமாக ஒரு நல்ல காரியம் எப்பவும் செய்துன்னு வந்தார். என்னன்னா, நிகதாரி வர்க்கம் பிரபந்த நிர்மாண விலோகனாத்யைஹி, அந்த சாயங்கால பொழுது 3 மணியிலிருந்து 6 மணி வரை செய்த நல்ல காரியம்தான் இன்னைக்கு நம்ம சம்பிரதாயத்தை இவ்வளவு தூரம் ரட்சிச்சுண்டு வருது. சுவாமி அந்த வேளையில்தான் கிரந்தங்கள் அருளி செய்வது என்று ஒரு திட்டமாக மற்ற பொழுதில் சிஷ்யாளுக்கு புரோஜனம் செய்வது, சம்பிரதாயத்துக்கு செய்ய வேண்டிய எத்தனையோ காரியங்கள், சுவானுஷ்டானம் என்று பல இருந்தாலும் எப்படி ஒரு பெரிய ஆஃபீஸில் இந்த டைட்டில் இந்தந்த ஒர்க் கட்டாயம் செய்யணும் என்று அந்த ஒர்க்கை எப்படி டிசைன் பண்ணி செய்வாளோ அதுபோல் சுவாமி கட்டாயமாக அந்த 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நிறைய கிரந்தங்களை பார்த்து, அதில் பூர்வபக்ஷிகளுடைய கிரந்தங்களையும் பார்த்து, அதுக்கு மேலே நாம் செய்ய வேண்டியதான நிர்மாணம் என்ன என்பதையும் ஆலோசித்து நிறைய கிரந்தங்கள் அந்த பொழுதில் தான் செய்தார் என்று சாதிக்கிறார். சாதாரணமாக இந்த பொழுதுக்கு சுவாத்தியாய காலம் என்று பெயர். சுவாத்தியாய காலம்னு சொன்னால் பகவத் விஷயமாக ஜபங்கள் செய்வது, புஸ்தகங்கள் சேவிப்பது, அது முக்கியமாக ஸ்ரீமத் ராமாயணம் முதலான இதிகாசங்கள், புராணங்கள் சேவிப்பது, தர்மசாஸ்திரங்களை சேவிப்பது, வேதாத்தியனம் யதாசக்தி செய்வது என்று இந்த பொழுதை நல்ல பொழுதாக, அதுவும் ரொம்ப ஞானத்துக்கு அபிவிருத்திக்காக செய்வது என்பது பெரியவாளுடைய வழக்கம். பல பேர் இந்த 3 மணியிலிருந்து 6 மணி பொழுதில் சிஷியாளுக்கு வேதாத்தியனம் சந்த சொல்லிக் கொடுக்கறது, இல்லை தாங்கள் வேதாத்தியனம் செய்வது, நிறைய பேருடைய அனுஷ்டானத்தில் பார்த்துருக்கேன். பெரியவாள் இந்த பொழுதில் ஸ்ரீமத் ராமாயணம் வாசிப்பது, பாகவதம் வாசிப்பது என்று தான் இந்த பொழுது அனுஷ்டிக்கிற வழக்கம். இந்த ஸ்ரீமத் ராமாயணம் வாசிக்கிறதுல சில பேர் என்ன கேட்பா, அதுக்காக வாழ்க சொல்கிறேன். ஸ்ரீமத் ராமாயணம் இப்படியா சுந்தரகாண்ட பாராயணம்லாம் பண்ணுவது கார்த்தால பொழுதுல சாப்பிடாம இருந்து வெறும் வயத்தோடு இருந்து பட்டினியாக இருந்து தான் ஸ்ரீமத் ராமாயணம் வாசிக்கணும், மற்ற பொழுதெல்லாம் வாசிக்க கூடாதா அப்படின்னு கேட்பா. வாசிக்க கூடாதோ இல்லையோன்னு கேட்பா. ஸ்ரீமத் ராமாயணம் முதலான இந்த கிரந்தங்களெல்லாம் சுவாமி தேசிகன் உள்ளிட்ட சர்வ ஆச்சாரியர்களும் நான் அடியேன் கண்டறிந்த பெரிய மகான்கள் எல்லாருமே ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் என்பதை சாப்பிட்ட பிறகு மத்தியான வேளையில் அது அது திருவமுது செய்த பிறகு அதுக்கப்புறம் சாயங்காலம் 6 மணி வேளைக்குள்ள ஸ்ரீமத் ராமாயண புஸ்தகம் நியமேன வாசிப்பா. சாப்பிட்ட பிறகு ஸ்ரீமத் ராமாயணம் வாசிக்கிறது தப்போன்னு யாரும் நினச்சிக்கவே வேண்டாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை ஸ்ரீமத் ராமாயணம் முதலான இதிகாசங்களையோ இல்லை புராணங்களையோ இந்த பொழுதிலே கட்டாயம் வாசிக்கணும். வாசிச்சா ரொம்ப நல்லது. நல்ல பொழுதாக போகிறதுக்கு என்ன நமக்கு சாத்தியமோ அந்த மாதிரியான நல்ல காரியத்தை அந்த பொழுதில் செய்யணும். அதுவும் முக்கியமாக இப்படி படிப்பது ஜபிப்பது முதலான காரியங்கள் இந்த பொழுதுக்காக ஒதுக்கி வச்சுருக்கா. அப்போ சில பெரியவாள் கூட கார்த்தால வேளையில் கூட ஸ்ரீமத் ராமாயணத்தை வாசிப்பாளே, அது என்னதுன்னு கேட்கலாம். இல்லை சுந்தரகாண்டம் வாசிக்கிறதுன்னு கூட கேட்பாளேன்னு நில பேர் நினச்சிப்பா. ஒரு பயனை உத்தேசித்து இதற்காக இந்த ஒரு புருஷார்த்தத்துக்காக இப்படியாக சில அபேட்சைகளோட ராமனை பிரார்த்தித்து ஸ்ரீமத் ராமாயணம் வாசிச்சு வாசிக்கிறதுன்றது வரைச்சே அது ஒரு விரத அனுஷ்டானம் போலே செய்ய வேண்டி இருப்பதனாலே கார்த்தால வேளையில் சாப்பிடாம இருக்கச்சேவே ஸ்ரீமத் ராமாயணம் வாசிக்கிற வழக்கம் உண்டு. ஆனால் அது ஒரு பலனை உத்தேசித்து ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் என்பது கூட ஒரு விரதம் போலே செய்ய வேண்டி இருந்த காலத்திலே அந்த மாதிரி சில பேர் அப்படி செய்வது உண்டு. ஆனால் அந்த பலனுக்காக உத்தேசித்து செய்யும் காரியமானபடியினாலே அது அந்த ரீதியில் கார்த்தால சாப்பிடாமையே வாசிக்கிற வழக்கம். ஆனால் அனன்ய பிரயோஜனமாக எந்த ஒரு பிரார்த்தனையும் இல்லாமல் நமக்கு ராமனை நினைத்தும் பிராட்டியை நினைத்தும் ராமாயணத்தில் இருக்கிற நல்ல விஷயங்கள் பரம வைதிக கிரந்தமான ஸ்ரீமத் ராமாயணத்தை சேவிக்கணும்ற ஆசையினாலே சேவிச்சு அந்த மாதிரி பக்தியோடு மாத்திரம் சேவிக்கிறவா நம்ம பெரியவாள் அவா இந்த 4வது ஜாமத்தில், அதாவது சாப்பிட்ட பிறகு இந்த தியானம் திருவமுது செய்த பிறகு ஸ்ரீமத் ராமாயணம் வாசிப்பா. சுவாமி தேசிகன் இந்த பொழுதில் என்னென்ன வாசிப்பார்னா சாதிக்கிறார் சுவாமியினுடைய குமாரர். ததா புராண ஆதி அவலோகனைஷ காலங்ஷிபந்தம் கலையே குருந்தம். நிறைய புஸ்தகங்கள் வாசிக்கிறவருக்கும் அதில் முக்கியமாக புராணங்கள்லாம் வாசிக்கிற வழக்கம் இந்த பொழுதில். ஏன்னா புராணங்களில் ரொம்ப ஆச்சரியமான கதைகள் சொல்லியிருக்கு, நிறைய தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதனால் அதுவும் 18 புராணங்கள் இருக்குது, 18 உபபுராணங்கள் இருக்குது. அதில் வைஷ்ணவாளுக்கு வேண்டி எத்தனையோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. சுவாமி தேசிகன் அபாரமாக கோட் பண்ணுவார் அவருடைய கிரந்தங்கள்லே. சுவாமி தேசிகன் எத்தனை புராணத்தில் இருந்து எந்த மூலையில் முடுக்கில் இருந்தாலும் அனாயாசமாக கோட் பண்ணி வச்சிருப்பார் தம்முடையதான கிரந்தங்களை வியாக்கியான கிரந்தங்கள்லே பார்க்கலாம். அதெல்லாம் இந்த மாதிரியான காலத்தில் நிறைய ஸ்ரீகோஷங்களை சேவிப்பதனால தான் என்று இன்னும் இந்த இடத்துல பார்க்குறோம். அது சுவாமி தேசிகன் இப்படி கிரந்தங்கள்லாம் சேவிச்சாதான் அவருக்கு ஞானம் வருமானா அப்படி நினச்சிட முடியாது. சுவாமி பாஷ்யகாரர் கூட பிரம்மசூத்திரம் செய்வதற்கு முன்னாடி காஷ்மீரத்துக்கு போய் காஷ்மீரத்தில் இருக்க சாரதா பீடத்தில் அங்கே இருக்கிற புஸ்தகத்தை பிரம்மசூத்திர விருத்தியை சேவிச்சுட்டு வந்து தான் பிரம்மசூத்திரம் பண்ணணும்னு நினச்சார். அதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டு வந்தார் என்று கூட கதைகளிலே உண்டு. பெரியவாளுடைய கதைகள் அவதார புருஷர்களாக இருந்தாலும் சாட்சாத்து பெருமாளாகவே இருந்தாலும் வந்து அவதரிச்சா இங்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்பதை கொஞ்சமும் குறைக்காம எப்படி இந்த செய்ய வேண்டிய காரியங்களுடைய வழியிலேயே போய் காரியங்கள் செய்வாள் அது போல. அதனால் சுவாமி தேசிகன் இப்படி புத்தகம் பார்த்து தான் ஞானம் வந்ததா அப்படின்றதுலாம் அப்படி சாமான்யமாக நினச்சிடக்கூடாது. பெரியவாளுடைய அனுஷ்டானம் எப்படி உண்டோ அதே அனுஷ்டான காரியங்கள் ஒன்றும் குறைவாமல் குறையில்லாமல் அவதார புருஷாலும் செய்வாள். சுவாமி தேசிகனும் இந்த காலத்திலே புராணங்கள்லாம் கட்டாட்சிப்பார், ஸ்ரீகோஷங்கள்லாம் கட்டாட்சிப்பார். இப்போ தான் நிறைய பிரபந்தங்கள்லாம் தானும் அருளி செய்வார். அதிலும் நிகதாரி வர்க்கம் அதுவும் இதர சித்தாந்தங்களுக்கு கண்டனமா செய்யக்கூடிய காரியங்களும் இந்த சமயத்துல தான் ஸ்ரீகோஷங்கள்லாம் நிர்மாணம் பண்ணுவார் என்று சுவாமியினுடைய குமாரர் சாதிக்கிறார். அதனால இந்த மூணிலிருந்து 6 மணி வரைக்கும் இதுதான் பின்னாடி இத்தனை காலத்துக்கும் இத்தனை பிரபந்தங்களும் சுவாமியினுடையது இன்னைக்கு நிலைச்சு நம்மள எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டி இன்னும் இன்றைக்கும் நமக்கு தேசிகன் நம்மோட கூட இருக்கார், சுவாமி தேசிகன் நம்மோடையே கூட இருந்து நமக்கு உபதேசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்றதான ஒரு நல்ல ஒரு கொடுப்பனை. எதனாலன்னா இந்த 4வது யாமத்திலே சுவாமி தேசிகனுடைய அனுஷ்டானம் தான். எப்படி மைத்ரேய பகவான் விஷ்ணு புராணத்தை பராசர பிரம்மனிடம் கேட்டார், மைத்ரேய பரிவபுரட்ச பிரணிபத்ய அபிவாத்யஜ பராசரம் முனிவரம் கிருத பௌர்வான்ஹிய கிரியம் மைத்ரேய பரிவபுரட்ச பிரணிபத்ய அபிவாத்யஜ. ஒரு நாள் நல்ல பொழுதிலே மைத்ரேய பகவான் பராசரரிடம் போய் பிரார்த்திச்சார், எப்படி இந்த லோகத்துக்கு காரணமான வஸ்து எது, இந்த லோகம் எந்த வஸ்துவினாலே ஆயிருக்கு, இந்த லோகம் எந்த வஸ்துவிலே போய் முடிவடைகிறது என்று இந்த மாதிரியான கேள்விகளெல்லாம் கேட்டார்னா அந்த பொழுதுதான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ லோகத்துக்கு பாரத தேசத்துக்கு நல்ல நல்ல முகூர்த்தமாச்சு. அவர் கேட்டதுனால நிட்டையிலேயே இருந்து சர்வஜனாயிருந்த பராசர பிரம்ம ரிஷி அவர் கேட்ட கேள்விக்காக வாய் திருவாய் மலர்ந்து அவர் விஷ்ணு புராணத்தை அருளி செய்தார். அப்படி சரித்திரத்தில் நான்களுடைய சரித்திரத்தில் சில சில பொழுதுகளெல்லாம் யாவத்காலமும் எல்லா நாளும் பக்தர்களுக்கு ஆஸ்திகர்களுக்கு வைதிகர்களுக்கு பரம உபகாரமாக அமைந்த பொழுதுகள்னு உண்டு. எப்படி பரீட்சித்து மகாராஜ் 7 நாள் உபவாசம் இருந்தான், அப்படி பிராணத்தியாகம் பண்ண போறேன்னு இருந்தான், எப்படி நான் பாகவத அபச்சாரப்பட்டேனே இனிமேலும் நான் பழைச்சிருக்கணுமா என்று ரொம்ப துடிச்சு போய் அது கங்கை கரையிலே போய் உபவாசம் இருந்து பிராயோபவேசம் இருந்து பிராணத்தியாகம் பண்ண போறேன். நான் அப்பொழுது சுகபிரம ரிஷி தேடின்னு வந்து அவனை பார்த்து ஒரு நாளும் ஒருத்தரோடும் ஒரு பேசி அறியாதவர் சுகபிரம ரிஷி, தியான மாத்திரத்தினாலேயே எல்லா காலமும் போய்கொண்டிருந்த சுகபிரம ரிஷியும் வாய் திறந்து பேசும்படியாக அந்த 7 நாள் அமைஞ்சது. அதுதான் இன்னைக்கு பாரதமெல்லாம் கொண்டாடும்படியான உயர்ந்த புராணமான ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் என்று சொல்றோமே, அதுபோல சில சில முகூர்த்தங்கள் சில சில நேரங்கள் மகான்களுடைய திவ்ய சரித்திரங்களிலே லோகத்துக்கு என்றென்றைக்கும் வாழ்விக்கும்படியாக அமைஞ்சிருந்ததுன்றது ரொம்ப விசேஷம். ஜடபரதருடைய சரித்திரத்தில் சொல்லச்சே பெரியவாள் சொல்லுவா, அன்னைக்கு அந்த ஜடபரதரை உட்கார்ந்து வந்து இழுத்துண்டு போய் இந்த ரகுகணன் மகாராஜா பல்லக்கு தூக்க வச்சானோ, இன்னைக்கு நமக்கு ஜடபரதர் அப்பேற்பட்ட அந்த அத்தியாத்ம சாஸ்திரத்தை அழகழகா சொல்லி வைக்கும்படியான நல்ல முகூர்த்தமாச்சுது அது. இல்லைன்னா அன்னைக்கு அந்த ரகுகணன் அவளுடைய வேலைக்காரால் ஜடபரதரை இழுத்துண்டு போய் பல்லக்கு தூக்கி வைக்காம போயிருந்தா என்றைக்கும் மௌனியாகவும் பித்து பிடித்தவர் போலவும் காது கேட்காதவர் போலும் கண் தெரியாதவர் போலவும் தெரிந்து கொண்டிருந்தாரே அப்பேற்பட்ட ஜடபரதர் மகாரி மகர்ஷி. ஸ்ரீமத் ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யம் முதலானதுகளிலே சொல்லச்சே சுவாமி பாஷ்யக்காரரே கொண்டாடும்படியான உசந்த மகர்ஷியாக்கும் ஜடபரதர் அப்பேற்பட்டவர் வாய் திறந்து சொல்லும்படியான ஒரு நல்ல காலம் வந்ததேன்னு சொல்லுவா. அதுபோல பெரியவாளுடையதான சரித்திரங்களிலே நல்ல நல்ல பொழுதுகள்லாம் சிலது உண்டு. அது எல்லா காலத்திலும் வரப்போகிற ஆஸ்திகர்கள் எல்லாரையும் வாழ்விக்கும்படியான நல்ல பொழுது உண்டு. அதுபோல சுவாமி தேசிகனுடைய திவ்ய சரித்திரத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் 4வது ஜாமமான இந்த பொழுது இருக்கே அது சுவாத்தியாய காலம்னு சொல்லுவோம். இந்த சுவாத்தியாய காலமானது அவ்வளவு உஷத்தியாய் இன்றைக்கு என்றும் நாம் நம் தேசிகன் நமக்கு நல்ல வழி காட்டியிருக்கார்னு சொல்ல முடியாத கிரந்த நிர்மாணங்கள் எல்லாம் பண்ணும்படியா இருந்தது. போன வாரமே சொன்னோம் சுவாமி தேசிகன் பாதுகாசகாசனம் ஒரு ராத்திரியிலே செய்ய வேண்டியிருந்தது, சங்கல்ப சூரியோதயம் ஒரு ராத்திரி பொழுதிலே செய்ய வேண்டியிருந்தது என்று சொன்னோம். அப்படி சில விஷயங்கள் சில கிரந்தங்கள் அவசிய வசத்தினாலே வேறு பொழுதிலே செய்ய வேண்டியிருந்தாலும் அநேகமா இந்த சுவாமி அருளை செய்த 100 கிரந்தங்களுக்கு மேலே எல்லாம் இந்த பொழுதுல தான் செய்ததா இருந்தது. எம்பெருமான்களை மங்களாசாசனம் பண்ணி திவ்ய தேசங்களிலே பேசி சேவிக்கும் போது தன்னை மறந்து ஆழ்வார் போல எப்படி ஆழ்வார் பெருமாளை சேவிச்சா சேவிச்ச மாத்திரத்திலேயே தன்னை மறந்து பொன்னிவரும் ஏனி மரதகத்தின் பொங்குளம் ஜோதி அகலத்தாரம் இனிவரு வாயில் நல்வேதமோதும் வேதியரு வானவராவரு தோழி என்னையும் நோக்கி என் அலுகலும் நோக்கி என் ஏந்திடம் கொங்கையும் நோக்குகின்றார் அன்னையும் நோக்கும் என்ன செய்கின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா. அழக சேவிச்ச மாத்திரத்தினாலே தன்னை மறந்து பாடினவா அழுவார்கள். அதுபோலத்தான் சுவாமி தேசிகனும் தன்னை மறந்து தான் எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணி பாடினதா இருக்கும். வரதராஜ பஞ்சாசத்து, தேகலீசஸ்துதி, தேவநாயக பஞ்சாசத்து, கருட பஞ்சாசத்து, இப்படியான ஸ்தோத்திர ரூபங்களா இருக்கிறவைகள் தன்னை மறந்து பாடினதா இருந்தாலும் அதை பாடினதையெல்லாம் திருப்பியும் சுவாமி தேசிகன் பட்டோலை பண்ணி வடிச்ச வச்ச காலம் எதுன்னா இப்படியாக்கும். இந்த நாலாவது பொழுதுலே சுவாத்தியாய காலத்திலே இதெல்லாம் பட்டோலை பண்ணி வச்சார். அதனால சுவாமி தேசிகனுடைய இந்த நாலாவது பொழுது நமக்கெல்லாம் என்னென்னைக்கும் வாழ்விக்கும் பொழுதாக இருந்தது. அந்த சமயத்திலே சுவாமி என்ன பண்ணியிருந்தார் என்பதை சுவாமியே ஒரு ஸ்லோக ரூபமாக சாதிச்சிருக்கார் என்பதை முன்னாடியே போன வாரம் சொன்னோம். நாம் அருள் செய்தான கிரந்தங்கள் பலவிதமாக அமைஞ்சிருக்கு. ஆச்சாரியால் அனுகிரகிச்சா அதனால் அப்படி அமைஞ்சிருக்கு. சங்கிப்தம் விஸ்திருதம் வா, சரள சமுச்சிதம், சாவதான பிரியம் வா, பிராதான்யேன பிரணீதம், பரபணிதி பரிஷ்கார விருத்தியாசிதம் வா, சிக்ஷா சௌகரிய துஷ்டி பிரஜய குருஜனானுகிரகேத்தம் சுதீபிஹி ஸ்ரதேயம் நாதஜுஷ்ட ஸ்ருதி யுவதி சிரோ அபூஷணம் பாஷணம் நஹ. ரொம்ப கம்பீரமான ஸ்லோகம் சுவாமியே சாதிக்கிறார். சங்கிப்தம் விஸ்திருதம் வா, தேவைக்கு ஏற்ப சொல்ல வேண்டியிருக்கு. அதனால அதுக்கு தகுந்த மாதிரியான கிரந்தங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கேன். சங்கிப்தம் ரொம்ப சின்ன சின்ன கிரந்தங்களும் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா சின்ன கொஞ்சம் தான் வாசிக்க முடியும். ரொம்ப விஸ்தாரமாக வாசிச்சார்னா புஸ்தகத்தை சம்ரக்ஷணம் பண்ணி அந்த புஸ்தகத்தை சம்ரக்ஷணம் பண்ணி வாசித்து மற்ற வாழ்க்கை சொல்லிக் கொடுத்து இதுக்கெல்லாம் முடியாமல் போயிடும். அதனால் சங்கிப்தம் ரொம்ப சுருக்கமான கிரந்தங்களும் பண்ணியிருக்கார். அதுலேயே எல்லாமே அமைஞ்சிரும். நியாச தசகம்னு சுருக்கமாக பத்தே பத்து ஸ்லோகம்தான். இல்லை சுதர்சனாட்டகம்னு அப்படி எட்டே எட்டு ஸ்லோகம்தான். ஆனால் இருந்தாலும் எப்படி மகாபிரபாவமாக இருக்கும். எப்படி வைரமானது, பெரிய வைரமாக இருந்தாலும் பிரகாசம் இருக்கும், சின்ன வைரமாக இருந்தாலும் பிரகாசம் இருக்கும்னு சொல்லுவாள். அதுபோல் சின்ன வைரமாக இருந்தாலும் ராசியாக இருக்கும், ரொம்ப அதிருஷ்டமாக இருக்கும் என்று சொல்லுவாளே. அதுபோல் சால கிராமமூர்த்தியாக இருந்தாலும் ரொம்ப கைக்கு அடக்கமாக இருக்கிற சால கிராமமூர்த்தின்னா ஆராதனத்துக்கு விசேஷம். கிரகஸ்தாளுக்கு அதுவும் ஒரு ஒரு உள்ளங்கைக்குள்ளே அடங்குற மூர்த்தியாக இருக்கணும். அந்த மூர்த்தி நல்ல சக்கரத்தோடு துவாரத்தோடு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் அந்த மூர்த்தி மற்ற மூர்த்திகளெல்லாம் காட்டிலும் பெரிய மூர்த்திகளெல்லாம் காட்டிலும் அந்த சின்ன மூர்த்தி ரொம்ப விசேஷமாச்சே என்று சாஸ்திரம். அந்த சால கிராம சிலா நிரூபணம் முதலான கிரந்தங்கள் சால கிராம வைபவத்தை சொல்லச்சே அது கை கடக்கமாக எவ்வளவு சின்ன சின்ன மூர்த்தியாக இருக்காரோ அந்த மூர்த்தி ரொம்ப விசேஷம். அதுபோல் சுவாமி தேசிகனுடைய பெரிய கிரந்தங்கள் போல விசேஷம். அதுபோல் சின்ன கிரந்தங்களாக இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று விஞ்சி நிற்கக்கூடிய பிரபாவமாக இருக்குது. அதான் சுவாமி சாதிக்கிறார். சங்கிப்தம் வித்ருதம் வா. சின்ன கிரந்தங்களும் நிறைய சொல்ல வேண்டியிருந்தது, அதனாலே சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவருடைய பையன் அமெரிக்காவில் தான் இருக்கார். அவர் சொல்வார் அவளுக்கு ரொம்ப பையனுக்கு ரொம்ப காரியம் இருக்குது. அங்கே அமெரிக்காவில் போனால் காரியங்கள் ரொம்ப அதிகம், வேலை அதிகம் அங்கே. ஆனால் இருந்தாலும் என் பையன் சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்களை விடாமல் சொல்லிகிட்டே இருப்பான். எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் சொல்லுவான். அதில் இந்த காத்தால் ஆஃபீஸுக்காக இறங்கச்சே அந்த லிஃப்ட்டில் வெயிட் பண்ணி லிஃப்ட்டிலே மாடிலேன்னு இறங்கி கீழே வரத்துக்குள்ளே சுவாமி தேசிகனுடைய சின்ன ஸ்தோத்திரம் ஏதாவது சொல்லுவான். சுதர்சன நாடகம் போல சொல்லுவான், இல்லை நியாச தசகம் மாதிரி எதானா சொல்லுவான் அப்படின்னு தன் பையனை பற்றி சொல்லுவார். எதுக்காக அதுபோல் கொஞ்சம்தான் டைம் இருக்குது நமக்கு ஓடுற வாழ்க்கையில், ஏதோ கொஞ்சம் அவகாசம் இருக்குதுன்னா அந்த அவகாசம் இருக்கிற வேளையில் நல்ல விதையாக போடலாமோ இல்லையோ. அதனால் பயிர் பண்ணுறவன் பெரிய பெரிய ஹெக்டேரில் பயிர் பண்ணாலும் பயிர் விளையும், இல்லை தனக்கு முடிஞ்ச அளவில் சின்ன காணிகளிலே போட்டாலும் பயிர் விளையும். அதுபோல் சுவாமி தேசிகன் நமக்கு கொடுத்துருக்கிறதான பகவத் விஷயமான எத்தனையோ நல்ல விஷயங்களில் கொஞ்ச நேரம் கிடைச்ச பொழுது சொல்லலாமே என்று ஆசைப்படுறவாளுக்காக சின்ன சின்ன ஸ்தோத்திரங்கள் சின்ன சின்ன கிரந்தங்கள்லாம் சாதிச்சிருக்கார். அதில் சில்லற ரகசியங்கள்னு பார்த்தா இந்த சில்லறை அப்படின்னாலே தெரியும், கொஞ்சம் பைசாவுக்கு தான் சில்லறன்னு பேர். சரியா, கொஞ்சம் பைசாவுக்கு சில்லறைன்னு பேரு. கொஞ்சம் பைசா எதுக்கு கொடுத்துருக்கார் சுவாமி தேசிகன்? அந்த ரகசியங்கள்னு சொல்லச்சு, சின்ன ரகசியங்கள்னு சொல்லாமல் சில்லற ரகசியங்கள்னு ஏன் பெரியவா அதை அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னா, அது சில்லறைன்னா சின்ன காசுன்னு அர்த்தம். சின்ன காசு, இந்த சின்ன காசை வச்சுட்டே நமக்கு வேண்டிய புருஷார்த்தமான பரமபதத்தையே விலைக்கு வாங்கிடலாம். அதனால தான் சில்லற ரகசியம்னு பேர் வச்சா. பெரிய பணம் கொடுத்து தான் பரமபதத்தை விலைக்கு வாங்கணும்னு இல்லை, பரமபதம் சின்ன விலைக்கே கூட கிடைக்கும். சின்ன சில்லற சின்ன விலைக்கு கிடைக்கும்னு தெரியாது, அவ்வளோதான். நமக்கு தேசிகனுடைய அனுகிரகத்தினாலே, தேசிகன் சம்பிரதாயத்தினால நமக்கு சில்லற கொஞ்சம் பணம் கொடுத்தா கூட பரமபதம் விலைக்கு கிடைச்சிரும். அப்பேற்பட்ட நல்ல விஷயங்கள் இந்த புஸ்தகத்தில் சொல்லியிருக்கோம். அதனால அதை சில்லற ரகசியமாக சொல்லுவாள். தத்துவ பதவி, ரகசிய பதவி, தத்துவ நமனீதம், ரகசிய நமனீதம், தத்துவ மாதிரி, ரகசிய மாதிரிகை அப்படின்னு தத்துவ விஷயங்களாயும் ரகசிய விஷயங்களாயும் சின்ன சின்ன பிரபந்தங்களாக சாதிப்பார். அது வாசித்தா ஒருன்று தானே அமையாதோன்னு பிள்ளை லோகாச்சார். தேசிகனுடைய ஒரு பிரபந்தம் போருமே, எல்லாம் அதுக்குள்ளேயே வந்துடும், எல்லாமே வந்துருமா சுவாமின்னா. எல்லாம் வாசித்தாலும் என்ன தெளிவு வரணுமோ அது வந்துடும். அதுதான் அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். அது எல்லாம் வந்துருமா சுவாமி, பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை வித்தியையும் அதுக்குள்ளேயே கிடச்சிருமான்னா, அதுக்கு அதுக்குள்ளேயே கிடைச்சிரும்ன்றது உண்டு. அதில் சொல்லப்பட்டதான மூன்று மந்திரங்களினாலே சித்தி பெற்றால் அதுவும் உண்டு, எல்லாம் உண்டு. சுவாமி தேசிகனே சாதிச்சா போல இது கிடை இது இது இந்த மூணு மந்திரத்தில் அதுவும் திருவஷ்டாட்சரம் சாதிச்சு கொடுக்காததான ஒரு விஷயமே கிடையாது. எட்டெனும் எண்குணமதியோர்க்கு எட்டு மாமலர், எண் சித்தி, எண் பக்தி, எட்டு யோகாங்கம், எண் செல்வம், எட்டு மாகுணம், எட்டெட்டெனங்கலைகள், எட்டிறந்த மேலதுவும் எட்டினமேன்னு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு வித்யா பாக்கி கிடையாது. மொத்த வித்தியையும் கைக்கு வந்துடும் திருவஷ்டாட்சரத்தில் நிட்ட இருந்தான்னு சாதிக்கிறார். ஆனால் அந்த அளவுக்கு எல்லாரும் சாதிச்சிட போறதில்லை. ஆனால் என்ன அளவுக்கு ஒரு ஜீவாத்மாவுக்கு அத்தியாத்ம ஜானம் வரணுமோ, அதில் என்ன தெளிவு வரணுமோ, அதை ஒவ்வொரு சுவாமியினுடைய ஒவ்வொரு சில்லற பிரபந்தமும் நிச்சயமாக சாதிச்சு கொடுத்துரும். அதான் சங்க்ஷிப்தமும் விஸ்திருத்தமும் வான்னு சின்னதாகவும் சொல்லுவேன், பெருசாகவும் சொல்லுவேன். கிருஷ்ண பக்தி அனுபவிக்கணும்னா கோபாலவிம்சதி சின்னதாக கூட சொல்லியிருக்கார். அதே சமயம் அதே கிருஷ்ண பக்தியை நன்னா அனுபவிக்கணும்னா யாதவாபிதயம்னு எவ்வளவோ பெரிய 24 சர்க்கத்தினாலே அத்தனை ஸ்லோ 2000 சொச்ச ஸ்லோகங்கள் அவ்வளவு சாதிச்சிருக்கார் சுவாமி. அதனால் இப்படியும் அப்படியுமாக சின்னதாகவும் இருந்தாலும் பெருசாகவும் இருந்தாலும் உபயோகப்படும்படியாக சுவாமி சாதிச்சிருக்கார். அதே சுவாமியே சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை. சங்க்ஷிப்தம் விஸ்திருதம் வா, சரள சமுச்சிதம் சாவதான பிரியம் வா, அது சின்னதாக சாதிக்கச்சே அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி ஏன் சுவாமி இத்தனை சில்லற ரகசியங்கள் சாதிச்சிருக்காருனா, அதை சுவாமி பல ஊர்களிலே சஞ்சாரமாக எழுந்தருளியிருந்தார். அப்பெல்லாம் நிறைய பேர் வந்து ஆசிரயிச்சு சுவாமியிடத்துல கொஞ்ச காலம் சுவாமியிடம் கொஞ்சமாவது காலக்ஷேமம் கேட்கணும்னு ஆசைப்பட்டு கேட்பா. சுவாமிக்கும் வெளியூர் போக வேண்டி இருக்கும், அதனால சஞ்சாரமாக எழுந்துருளும் போது அந்தந்த ஸ்தலங்களிலே கொஞ்சம் கொஞ்ச நாள் இருந்தான்னா அப்பப்போ அவளுக்கு மொத்த சாரமாக தத்துவங்களை பற்றியும் ரகசியங்களை பற்றியும் உபதேசம் பண்ணினா, அப்புறம் அந்த ஊரில் இருக்கிறவாளுக்கு கைப்பட ஒரு புஸ்தகமும் போடணுமோ இல்லையோ. அந்த காலத்திலே புஸ்தகம் அச்சடித்து வச்சுண்டு இந்தாங்கோ எல்லாருக்கும் ஒரு புஸ்தகம்னு கொடுங்கோன்ற வசதி எல்லாம் கிடையாது. எல்லாம் கைப்பட தான் எழுதி வச்சாகணும். ஒவ்வொரு புஸ்தகத்தையும் கையோ கைப்பட ஒரே தத்துவ பதவி என்று ஒரு புஸ்தகமாக இருக்கட்டும், இந்த ரகசியத்திரிய சாரம்னு ஒரு புஸ்தகமாக இருக்கட்டும், அதை கைப்பட எழுதி வச்சாதானே முடியும். அது அது சுவாமியோ இல்லை சுவாமியினுடைய கிரந்தத்தை பார்த்து சிஷ்யாலோ எழுதி வச்சா தானே முடியும். அதனால் புஸ்தகங்கள் என்பது அந்த காலத்தில் இப்போ கிடைக்கிற மாதிரி ஓவர் நைட்டு 1 லட்சம் காப்பி அடிக்கிறதுலாம் அது மாதிரி கனவுல கூட சாத்தியம் இல்லை. ஒவ்வொன்றையும் கைப்பட எழுதணும். அதனால் சுவாமி தேசிகன் அந்தந்த ஊர்களிலே க்ஷேத்திரங்களிலே உபதேசம் பண்ணும்போது உபதேசம் பண்ண விஷயத்தையே சுருக்கமாக இதை நீங்களாம் இதையே நீங்கள் புத்தகமாக ரொம்ப முக்கியமான ஸ்ரீகோஷமாக கொண்டு இதில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு கடைபிடிச்சுன்னு வாங்குவோன்னு எழுதி கொடுத்ததுனால தான் கிரந்தங்களை சேவிச்சமான தத்துவ பதவி, ரகசிய பதவி, தத்துவ ரமணீதம், ரகசிய ரமணீதம், தத்துவ மாதிரி, ரகசிய மாதிரிகை, தத்துவ திரைய சுலகம் இதை பார்த்தா என்ன தத்துவங்களை பற்றியே நிறைய சாதிச்சிருக்காரு. சாதிச்சதில் அநேகமாக முன் சொன்ன விஷயங்களே தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கும். ஆனால் அதே விஷயங்களையே பல ஊர்களிலே பல பேருக்கு அப்பப்பொழுது கைப்பட சாதிச்ச விஷயங்களை அவளுக்கு தகுந்தா போல அவளுடைய ஞானத்துக்கு தகுந்தா போல எவ்வளவு முடியுமோ அவளுக்குன்னு கொடுக்கணுமோ அது போல சாதிச்சதுனால தான் நிறைய கிரந்தங்கள் அதே பெயரோடையே திருப்பியும் தத்துவ பதவி, ரகசிய பதவி, தத்துவ நமநீதம், ரகசிய நமநீதம் இதெல்லாம் போறது. அதுலேயும் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு புஸ்தகமும் ஒருத்தருக்கு போறும். அதுலேயும் இதே தத்துவ பதவியை வாசிச்சோம், திரும்பியும் தத்துவ நமநீதம் வாசிச்சோம், தத்துவ மாத்திரிகை வாசிச்சோம், திரும்பியும் தத்துவத்திரையை சுலங்கம் வாசிச்சோம், ஏன்னு எதை பார்த்தாலும் சரி ஒன்னொன்னுத்திலையும் அத்தியுதமா நூதன விஷயங்கள் நிறையவும் சாதிச்சிருப்பார். அதுதான் சுவாமியினுடைய ஸ்ரீசூக்திக்கு விசேஷம். இதுபோல சின்னதாக சாதிக்கிற வழக்கம், காலத்துக்கு தகுந்தா போலே சாதிக்கிற வழக்கம், அதனால அதுவாகவும் சாதிச்சிருக்கும். அதுல விஸ்திருத்தம் வா அப்படின்னு பெருசு பெருசா நிறைய சொல்லணும். சுவாமி அந்த காலத்துல எவ்வளவோ சாதிச்சாரு, எல்லாம் அதெல்லாம் நமக்கு கிடைக்காம போச்சேன்னு பிற்காலத்தில் இருக்கிறவா ஒன்றும் வருந்த வேண்டாம். சுவாமி எப்பேற்பட்ட உசந்த விஷயங்கள்லாம் சாதிப்பார்ன்றத அதையும் பெரிய ஸ்லோகங்களாக ஸ்தோத்திர ரூபம் வியாக்கியான கிரந்தங்களாக சாதிச்சிருக்கார். அதான் விஸ்திருத்தம் வா அப்படின்னு. சுவாமி எப்படி ஆகும் கீதா பாஷ்யம் சாதிப்பார், சுவாமி எப்படி ஆகும் ஸ்ரீபாஷ்யம் சாதிப்பார் என்றதை அன்னைக்கு நம்ம கேட்காம போயிட்டோமே என்று நாம் அவ்வளோ ஒன்றும் வருந்த வேண்டாம். அன்னைக்கு என்ன சுவாமி சாதிச்சிருப்பாரோ அத்தனை விஷயத்தையும், இப்போ கீதா பாஷ்யம்னா கீதா பாஷ்யத்துக்கு தாத்பரிய சந்திரிகை வியாக்கியான ரூபமாக சுவாமியினிடத்துல கீதா பாஷ்யம் கேட்டான்னா எந்த விஷயத்தை நாம இழக்க வேண்டாமோ அத்தனை விஷயங்களையும் விசாரமாக சாதிச்சிருப்பார் தாத்பரிய சந்திரிகையில். நமக்கு சுவாமி தேசிகனிடத்துல இருக்கிற ஒரு நம்மளுடைய துரதிருஷ்டம் என்னன்னா, சுவாமி தேசிகன் ஒவ்வொரு ஒவ்வொரு கிரந்தங்களுமே ரொம்ப ரொம்ப வசதி. எதனால் வசத்தின்னா, இப்போ காளிதாசன் எடுத்தான் ரகுவம்சம் பண்ணான் சுவாமி, அதனால் காளிதாசன் வசத்தின்னு இன்னி வரைக்கும் காளிதாசனை ரகுவம்சம் பண்ணான் சாகுந்தலம் பண்ணான்னு அதுக்காகவே அவனை கொண்டாடி அப்படி தனியாக பேரோட கொண்டாடுறா. இதே போல் ஒவ்வொரு சாஸ்திரத்தில் இருக்கிறவாள் அந்தந்த சாஸ்திரத்துல அவள் ஒன்று ஒன்று பண்ணியிருப்பா, அது ஒன்று ஒன்று பண்ணினதுக்கே அவள் ஜென்மத்துக்கும் இந்த பூமி இருக்கிற வரைக்கும் அவளுக்கு பேர் வந்துடும். ஆனால் சுவாமி தேசிகன் எல்லா விஷயத்திலையும் எல்லா ரெக்கார்ட்லும் வசத்தியாக விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்கிறதுல மொத்தமாக பேர் அடிச்சுட்டு போயிடுத்து. இப்போ தேசிகன்னா அவர் பெரிய வேதாந்தாச்சாரியன் நல்ல விஷயங்கள்லாம் பாஷிகார் சம்பிரதாயத்தில் அப்படின்னு அப்படி போயிடுத்து. தேசிகன் கவியாக மாத்திரம் எடுத்துட்டா போகிறோம், காளிதாசனை விட மிஞ்சிரும் வசத்தியான கவி அவர், காளிதாசனை விட வசத்தியான கவி. யாதவாபிதயம் இந்த காவியத்தை பார்த்தா தெரியும், ஹம்ச சந்தேஷம் எப்படி மேக சந்தேஷம் பண்ணினானோ காளிதாசன் அதுபோல ஹம்ச சந்தேஷம்னு சாதிச்சார் சுவாமி. ரொம்ப தேன் மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஸ்லோகங்கள்லாம். அதுபோல ஒவ்வொரு துறையிலேயும் என்ன துறையை எடுத்தாலும் அந்த துறையிலே சுவாமி தேசிகன் செய்ததுடான கிரந்தங்கள் அது மாத்திரமே ரொம்ப வசதியாக இருக்குது. இப்போ சங்கராச்சாரியரை எடுத்துனான்னா சங்கராச்சாரியர் அவர் பாஷ்யம் பண்ணினார், சங்கர பாஷ்யம் பண்ணினார்னு அதுக்காகத்தான் அவர் ரொம்ப பிரமாதமாக கொண்டாடுவா, இல்லைன்னா ஏதோ சில ஸ்லோகங்கள்லாம் பண்ணினார் என்று அதற்காக அப்படி கொண்டாடுவா. சங்கராச்சாரியரை சொல்லிச்சே அவள் மகாகவி அப்படின்னு யாரும் கொண்டாட மாட்டா. ஆனால் தேசிகனை எப்படி கொண்டாடலாம்னா, மகாகவியாயும் கொண்டாடலாம், மகாவேதாந்தியாயும் கொண்டாடலாம். இந்த பக்கம் ஒரு தனிய பெருமை, அந்த பக்கம் ஒரு தனிய பெருமை. ஆனால் எல்லாம் ஒருத்தரிடமே வந்ததில் எல்லாத்தையும் மொத்தமாக சுவாமி தேசிகன்னா ரொம்ப விசேஷம் அவ்வளவுதான் என்று அப்படி தனிப்பட பெருமை இல்லாமல் போயிடுத்து. ஒரு பாதுகாதகசனம் ஒன்றுத்துக்காகவே சுவாமி தனியான மகாபிரபாவத்தை உடையவர்னு கொண்டாடணும். அதுபோல சின்னதான பிரபந்தங்களும் பெரியதான பிரபந்தங்களும் சாதிக்கிறார். அதான் சங்கிப்தம் விஸ்திருத்தம் வா விஸ்தாரமான பிரபந்தங்கள். தத்துவமுக்தா கலாபம்லாம் 500 ஸ்லோகங்கள், அதிகரண சாராவளிலாம் 500 ஸ்லோகங்கள். அதிலும் ஒவ்வொரு ஸ்லோகங்களும் ஸ்ரக்தராவிரத்தினாலே பெரிய பெரிய ஸ்லோகங்களாக ஒன்றொன்றும் அவ்வளவு தத்துவ நிர்ணயம் பண்ணுறதுலையும் அதுவும் சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணி கொடுக்கறதுலையும் வசத்தியான பிரபந்தங்களாக சாதிச்சிருக்கார். இது ஒன்னொன்றுத்துக்காகவும் சுவாமி வசந்தவர், நாம் எல்லாத்துக்காகவும் சுவாமி வசந்தவர்னு சொல்கிறோம். அப்படி மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு பிரபந்தத்துக்குமே அது மட்டுமே சாதிச்சிருந்தா போறோம் சுவாமி, அதுக்காகவே அவர் வசந்தவர் அப்படின்னு கொண்டாட வேண்டியிருக்கும். அந்த மாதிரியான வசந்த ரத்னமான பிரபந்தங்கள் எல்லாம் நிர்மாணம் பண்ணியிருக்கார். இதெல்லாம் இந்த சுவாத்தியாய காலத்திலே பண்ணும் காரியம்னு சுவாமியினுடைய குமாரர் அவர் இருந்து பார்த்துருக்கார், அதனால சாதிக்கிறார். அதுபோல சங்கிப்தம் வித்ருதம் வா, சின்ன பிரபந்தமாயும் பெரிய பிரபந்தமாயும் சாதிக்கிறது உண்டு. அதுலேயே சரள சமுச்சிதம் சாவதானம் பிரியம் வா, சரள சமுச்சிதம் ரொம்ப எளிமையா யார் வாசிச்சாலும் அது ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஒன்றும் தெரியாது சுவாமி அடியனுக்கு, ஏதோ கொஞ்சமாக சொல்லி கொடுத்தா தெரிஞ்சுக்கலாம், அதுவும் ரொம்ப சிம்பிளான வார்த்தைகளெல்லாம் இருந்தால் சொன்னால் தெரிஞ்சுக்கலாம்னா, அதெல்லாம் ரொம்ப எளிமையாக கொஞ்சம் தெரிஞ்சுட்டா போகும் என்று அது சுவாமி தேசிகன் அந்த அச்சுத சதகத்தில் சாதிக்கிச்சே சொல்கிறார், சாதிக்கிறார் இவ்வளவு தெரிஞ்சுட்டா போகிறோம் அப்படின்னு. அது ரொம்ப ஒரு மனுஷன் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டி என்ன சாதிக்க போகிறான், கொஞ்சம் தெரிஞ்சுட்டாலே போகிறோம்னு. அவர் என்னஹு துக சரி சம்பகியா நாகதுமம் எவ்வசபலோயசரண்ணோ ஏயாவணானசாரம் ய முனிஹும் தியசனாக ஐயரபியந்தா அப்படின்னு. ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டாம் ஒருத்தர், இது ரொம்ப தெரிஞ்சுட்டு எதுக்கு குழம்பி போவானே, இன்னும் மேலே மேலே கேள்விகளை கேட்டுட்டு நமக்கே விசுவாசம் இல்லாமல் போவானே, தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோதான். தேவநாதா நகு துக சரிதம் பகியா, உனக்கு சமமான தத்துவம் கிடையாது, உன்னை கூட உசந்த தத்துவம் கிடையாது, நீ தான் சர்வோத்தமமான தத்துவம், நீ தான் சர்வோத்தமமான தெய்வம் என்ற விசுவாசம் இருந்தால் போதும். நாகதுமம் எவ்வ செவ்வாலோ யசரண்ணோ, உன் திருவடிகளெல்லாம் தான் சரணம் அடையணும். இந்த ஆத்மானது இந்த சம்சார பந்தத்தை இழக்கணும்னா, இதை விட்டு விலகணும்னா, உன்னுடைய திருவடிகளெல்லாம் சரணம் புக வேணும், வேறொன்றும் புகழ் கிடையாது. நாகதுமம் எவ்வ செவ்வாலோ யசரண்ணோ, உன்னுடைய திருவடிகள் எல்லா ஆத்மாக்களுக்கும் புகழ் தரக்கூடிய, உன் திருவடிகளுக்கு வேண்டாத ஆத்மா கிடையாது, உன் திருவடிகள் ஏற்றுக்கொள்ளாத ஆத்மா கிடையாது, நீதான் சர்வலோக சரண்யன். அதனால ரெண்டே ரெண்டு தெரிஞ்சுட்டா போறோம். சர்வேஸ்வரன் ஸ்ரீஹப்பதியான எம்பெருமானுக்கு சமமான இன்னொரு தத்துவம் கிடையாது, வசந்த தத்துவம் கிடையாது. இந்த திருவடிகளிலே சரண் புகுவதை தவிர ஒரு ஆத்மாவுக்கு ஒரு தஞ்சம் கிடையாது, இது ரெண்டே ரெண்டு தெரிஞ்சுட்டா போறோம். அதனால சர்வதேவோத்தமன் பெருமாள், சர்வசரண்யன் பெருமாள், இந்த ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுட்டா போறோம். அப்புறம் மூணாவது விஷயம் ஒன்று இருக்கு, என்ன விஷயம்னர் ஏயாவணானசாரம் அப்படின்னு, இவ்வளவுதான் தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுட்டா போறோம்னர். இதுக்கு மேலே தெரிஞ்சுட்டு அலைய வேண்டாம், இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கிறதா சிரமப்பட வேண்டாம், இப்படி தெரிஞ்சுட்டு இதுக்கு தகுந்தா போலே நாம் செய்தால் போறோம், இதுக்கு தகுந்தா போலே நம்முடைய ஆத்மபரத்தை பெருமாளிடத்துல சமர்ப்பிச்சா போறோம். அதான் ஏயாவணானசாரம், இவ்வளவுதான் ஞானத்துக்கு சாரம்னா, இவ்வளவுதான் பிரபோ தேவநாதார். அதனால இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கணுமா, இதுக்கு மேலே தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்ற கேள்விகளுக்கு என்ன விஷயம், என்ன சமாச்சாரம்னார், ய முனியுந்தியதனா ஐயர விஜிந்தா, இத்தனை சிந்தைகள்லாம் எதுக்கு, இந்த ரெண்டு விஷயத்த மேலும் மேலும் திருடப்படுத்திக்கிறதுக்குத்தான் இத்தனை சிந்தையை ஒழியும். நீ என்ன சாஸ்திரம் வாசித்தாலும், யாருடைய சாஸ்திரம் வாசித்தாலும் சரி, அதெல்லாம் மற்ற சாஸ்திரங்களெல்லாம் வாசிக்கிறது எதுக்காக அப்படின்னா, மற்ற விஷயங்களெல்லாம் தள்ளுறதுக்குத்தான் மற்ற விஷயங்கள் வாசிக்கிறோம் நாம், அந்த விஷயத்தெல்லாம் போய் நம்பிக்கொண்டு அதுலேயும் போய் நாம் விசுவாசத்தையும் அவிஸ்வாசத்தையும் கலங்கி போகிறதுக்காக இல்லை. அதனால் இந்த ஆத்மாவுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டே விஷயம் தானே, சுருக்கமாக சாதிக்கிறார் பாருங்க, அப்படியே பழி ரொம்ப அழகான ஸ்லோகத்தினாலே சாதிக்கிறார். இது பிராகிருத பாஷையில் இருக்குது, பிராகிருத பாஷையில் இருக்கிறதுனாலே ரொம்ப பேருக்கு பரிச்சயம் இருக்காது. அது சுவாமி அந்த அச்சுத சதகம்னு சாதிச்சிருக்கார், ஒரு 100 ஸ்லோகம்தான், வேற எந்த புஸ்தகமும் சேவிக்க வேண்டாம், சுவாமியினுடைய வேற எந்த புஸ்தகமும் சேவிக்கவே வேண்டாம், அந்த 100 ஸ்லோகமே போகும். அதுலேயே இந்த கிரந்த சதுஷ்டயங்களையும் சொல்லி, சொல்ல வேண்டிய அம்சங்களெல்லாம் அழகழகாக சொல்லி, பகவத் அனுபவத்தோடே சொல்லி, ஒரு ஆத்மாவானது பெருமாளிடத்திலே எப்படி ஆக்கும், அது ஏங்கணும், எப்படி கரையணும், அது என்ன பிரார்த்திக்கணும், அந்த பெருமாளுடைய எப்படி உறவு, அது எப்படி நெருங்கணும், எல்லாத்தையும் அது 4 கிரந்த சதுஷ்டயத்திலே சொல்லியிருக்கிற அத்தனை விஷயங்களையும் ரொம்ப அழகாக நீ 100 ஸ்லோகம்தான். அதனால் சுவாமி தேசியனுடைய ஸ்ரீசூக்திகளை சேவிக்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு ஜென்ம கோடி புண்ணியம் நமக்கெல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான ஸ்ரீசூக்திகளெல்லாம் இந்த 4வது பொழுதிலே சுவாமி அருளி செய்தது என்று அதை இந்த சுவாமி காட்டுறார், தம்முடைய திருக்குமாரர் காட்டுறார். சங்கிப்தம் வித்ருதம் சுருக்கமாக சொல்லுவேன், விஸ்தாரமாக சொல்லுவேன், தேவையானபடி சொல்லுவேன். ஒரு ராஜா ஒருத்தன்தான், சிங்கப்பநாயகன் ஒரு ராஜா, அவன் சுவாமியினிடத்தில் நல்ல விஷயங்கள் கேட்டுக்கணும், ஆனால் இருந்தாலும் ரொம்ப நாள் இருந்து சுவாமியோட இருந்து, ஏன்னா அவர் ராஜாவானபடியினால அந்த தேசத்து ராஜா இன்னொரு தேசத்துக்கு அந்த காலத்துல கால் வைக்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது ஒரு தேசத்து ராஜா இன்னொரு தேசத்திலே கால் வைக்க முடியாது. எப்போ இப்போ இப்போ கூட ஒரு இந்த தேசத்துல இருக்கிறவா அந்த இன்னொரு தேசத்துக்கு போறதுன்னா இங்க பாஸ்போர்ட்டோ அங்க விசா அப்படின்னு நிர்பந்தங்கள்லாம் இருக்கோ இல்லையோ. அதுபோல ஒரு தேசத்து ராஜா இன்னொரு தேசத்துல வந்து கால் வைக்க முடியாது, அரெஸ்ட் பண்ணிடுவா எவ்வளோ இருக்கு. ஆனால் அந்த ராஜா சுவாமியனிடம் சொல்லி அனுப்பிச்சானா, சுவாமியனிடத்துல வந்து அன்வயிச்சு எல்லாம் கேட்கணும்னு ஆசையா இருக்கு, சுவாமியை சேவிச்சிருக்கு, சுவாமி கிட்ட அன்வயம் ஆயிருக்கு, வந்து சமாஷணம் பண்ணிட்டு இருக்கான், இருந்தாலும் இருந்து காலக்ஷேபம் கேட்க முடியாம போயிடுச்சு. அதனால எனக்கு ஏதாவது உம திருவாக்காலே எனக்கு அனுகிரகிச்சு ஒரு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பணும் அப்படின்னு கேட்டாராம். அதுக்காக சுவாமி ஒரு சின்ன ரகசிய கிரந்தம் சாதிச்சு அனுப்பிச்சார். அது சந்தேச விவரணம்னு சொல்லுவா. அந்த அது சாதிக்கிறார். அதுல அப்பா இவ்வளவும் சாரமா ஒன்று சொல்றேன், நீயோ ரொம்ப பிரபுவா இருக்க, நிறைய காரியம் இருக்கு உனக்கு, அதனால் இத்தனை லௌகிக காரியங்கள் நடுவுலே இந்த உன்னுடைய ஆத்மாவானது நல்ல வஸ்துவா இருந்து அது எம்பெருமானிடத்துல அது நல்ல விதமா போய் பிரம்மபதத்திலே கைங்கரியம் பண்றதுக்கு கொடுப்பனைக்காக ஒரு நல்ல ஒரு ஸ்லோகம் சொல்றேன், இதை நீ ஃபாலோ பண்ணிக்கோ என்று அழகா ஒரு ஸ்லோகம் சாதிச்சு அனுப்புறாரு. எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஸ்லோகம் அது, ஒரே ஸ்லோகம் போறும். அது முன்னாடி கொஞ்சம் சாதிக்கிற ரகசிய சந்தேக விவரம் இருக்கு, ஆனால் எல்லாத்தையும் சங்கிரகிச்சு ஒரே ஸ்லோகத்தினாலே சாதிக்கிறார் பாருங்கோ. நித்யேஷேஷிணி நிக்ஷிபன் பரமதௌ சர்வம் சஹே ஸ்ரீ சகே தர்மம் தாரய சாதகஸ்ய குஷலின் தாராதரை காந்தினஹ. ரொம்ப ரொம்ப சிரமப்படாம இந்த லோகத்துல என்ன செய்து கொண்டு இருக்க வேணும்ன்றத சாதிக்கிறார். இவ்வளவு தெரிஞ்சுட்டு இவ்வளவு செஞ்சா போறோம்னு ஒரு பெரிய ராஜாவுக்கு சொன்ன சமாச்சாரம் இது. சத்வஸ்தான் நிபுதம் பிரசாதய சொல்ற விஷயத்த அப்படி தெளிவாகவும் சொல்லுவார். ரொம்ப மகா பண்டிதாளா இருந்து நிறைய வாசிக்கணும் அப்படின்னா அவளுக்குன்னு எவ்வளவு புத்திசாலித்தனமா இருந்தாலும் அவளுக்கும் தீனி இந்த அறிவு ஜீவின்னு சொல்லுவா பாருங்கோ. அவளுக்கு சொல்ல வேண்டிய கிரந்தங்களாகவும் சாதிப்பார். அதான் சொல்றார், சின்னதாகவும் சாதிப்பேன் பெருசாகவும் சொல்லுவேன், அதே சமயம் ரொம்ப எளிமையா சொல்லணும்னாலும் சொல்லுவேன், நிறைய விஸ்தாரமா கடினமா எவ்வளவு வாசிச்சாலும் திருப்தி இல்லாத அந்த அளவுக்கு மகாபுத்திசாலிகளா இருந்தா அவளுக்கும் தேவையானதையும் சொல்லுவேன் சொல்லியிருக்கேன்றார். இந்த ஸ்லோகம் இருக்கே ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது. சத்வஸ்தான் நிபுதம் பிரசாதய சதாம் மிருத்தியும் வியவஸ்தாபய. அப்பா அந்த ராஜாவுக்கு சொல்றார், சத்வஸ்தான் நிபுதம் பிரசாதயா, எப்பவும் நல்லவாள் சந்தோஷப்படும்படி ஏதாவது செய்ப்பா, நீயும் பிரபுவா இருக்க, உன்னோட தனபலம் இருக்கு ஜனபலம் இருக்கு, நல்ல மனுஷனாகவும் இருக்க, நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்ரீ வைஷ்ணவாள் சந்தோஷப்படும்படியா உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு, அது அவசியம் பண்ணிண்டுவா. அந்த ஸ்ரீ வைஷ்ணவாள் திருவுள்ளம் குளிர்ந்தால் அதனாலே வரக்கூடிய விளையக்கூடிய தர்மம் இருக்கு, அந்த அவளுடைய பிரசாதம் அவளுடைய அனுகிரகமாகிற தர்மம் இருக்கு, அதை காட்டிலும் ஒரு பெரிய தர்மத்தை ஒத்தம் செய்ய போறது கிடையாது. எந்த வசந்த தர்மத்தை செஞ்சாலும் எல்லாத்த காட்டிலும் எது வசந்த தர்மம்னா ஸ்ரீ வைஷ்ணவாள் திருவுள்ளம் குளர்ந்து பா நீ நன்னா இருக்கணும்பா என்று அந்த ஆசீர்வாத வார்த்தை சொல்றாளே, அந்த அனுகிரகத்தை காட்டிலும் பெரிய தர்மம் எதுவுமே கிடையாது. அதனால நீ இந்த காரியத்தை நன்னா பண்ணிட்டு வா. சத்வஸ்தான் நிபுதம் பிரசாதய சதாம் மிருத்தியும் வியவஸ்தாபய. நீ ராஜாவா இருக்க, ராஜாவா இருக்கிறதுனாலே உன்னாலே சில கட்டளைகள்லாம் போட முடியும். முக்கியமாக ஒன்று பண்ணு, சதாம் மிருத்தியும் வியவஸ்தாபய. ஸ்ரீ வைஷ்ணவ தர்மம்னு இருக்கோ இல்லையோ, அந்த ஸ்ரீ வைஷ்ணவ தர்மம் குறையாம உன்னுடைய தேசத்துல அந்த ஸ்ரீ வைஷ்ணவம் அபிவிருத்தி ஆகும்படியாக, அந்த அபிவிருத்தி ஆகும்படியான சனாதன தர்மத்தை உன்னுடைய ராஜ்யத்துல முடிஞ்ச வரைக்கும் அதை கடைபிடிக்கிறதுக்கு உண்டானதான கட்டளைகள் எல்லாம் போடு, அதுதான் ரொம்ப அவசியம். அது ஸ்ரீ வைஷ்ணவ தர்மம் ஒவ்வொரு ஆத்மாவையும் அது நல்ல பயிராக விளைக்கும். அது ஸ்ரீ வைஷ்ணவ தர்மம் தான் ஒவ்வொரு ஆத்மாவும் நல்ல பயிராக விளைக்கக்கூடியது. அந்த நல்ல பயிரானது அது ராஜாவால தான் நடக்கும். இப்பொழுதெல்லாம் சனாதன தர்மத்தை ஒழிச்சு கட்டுறதுலயே குறியா இருக்கா. இந்த பாரத தேசமே அப்படிதான் இருக்கு. மற்ற தேசங்கள்லாம் கேட்க வேண்டாம், அவளுக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாது. இந்த சனாதன தர்மத்தை ஒழிச்சு கட்டிட்டாலே ரொம்ப நாடெல்லாம் சுபிக்ஷமாயிடும், க்ஷேமமாயிடும்னு நினைச்சுக்கிறா. ஆனா சனாதன தர்மம்தான் ஒவ்வொரு ஆத்மாவையும் நல்ல பயிராக விளைக்க கூடியது. அதான் இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார், அப்பா நீ ராஜாவா இருக்க, உன் தேசத்திலே சனாதன தர்மம் நன்னா விளையிறா பாதி பார்த்துக்கோ. அது நீ பண்ற இத்தனை காரியங்களுக்கு நடுவில் அந்த காரியம் ரொம்ப அவசியம்னர். ஒரு ராஜாவுக்கு கட்டாயம், ஒரு கவர்மெண்ட்டுக்கு இருக்க வேண்டிய நல்ல உபதேசம் இது. பணம் பண்றோம், பிசினஸ் பண்றோம், எக்கனாமிக்ஸ் வருது, டிஃபென்ஸ் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இதுக்காக எத்தனை குட்டிக்கரணம் ஆனா போடுவோம், ஆனா சனாதன தர்மம்னாலே அது எல்லாருக்கும் துவேஷம் அது, துரோகம் அது என்ற ஒரு மனோபாவத்தை, ஏதோ கலியனுடையதான இது கோலாகலம் அப்படித்தான் இருக்கும், இப்படி இதை விட இன்னும் மோசமாக தான் இருக்க போகிறது போகும் காலத்து வரும் காலத்தில் என்று அது புராணங்களிலே ரிஷிகளிலே ரிஷிகள்லாம் கூட சொல்லி தான் வச்சுருக்கா. ஆனால் அது இப்போது நாம் நம்முடைய பிரயத்தனமாக சனாதன தர்மத்தை அழியாமல் பார்த்துக்கிறதுக்கு அது நம்முடைய கடமை. அது ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் கடமை. அதையும் மீறி கலிபுருஷன் அவனுடைய பலத்தினாலே எதையும் சாதிப்பான், ஆனால் அவன் சாதிக்கிறான்றதுனாலே நாம் விட்டுட வேண்டாமோ இல்லையோ. அதுதான் பெரிய, அதுதான் சாஸ்திரமும் சொல்கிறது. தப்பு நடக்கும், ஆனால் அந்த தப்பை நடக்க தான் நடக்கும்னு நீயே அதை பர்மிட் பண்ணணும். தப்பு நடந்தால் அது தப்பு நடக்கிற பலம் இருந்ததுன்னா அது நடந்துட்டு போகிறது. அது தெய்வ சங்கல்பம், கலியனுடையதான சங்கல்பம் அப்படி இருக்கும் அது. ஆனால் நாம் அந்த தப்புக்காக பர்மிஷன் கொடுக்க வேண்டாமோ இல்லையோ. அதான் தேசிகன் இங்கே சாதிக்கிறார். சத்வஸ்தான்னி விரதம் பிரசாதய சதாம் பிருத்தியும் வியவஸ்தாபய சுரஸ்ய பிரம்ம வீதா கத திருணமிவ தைவகிகான் பாவய. இன்னொன்று சொல்கிறேன், பாகவதாள் அவள் கோச்சிக்கிற மாதிரி இல்லை, அவளுக்கு கஷ்டம் வரா மாதிரி ஒரு நாளும் ஒரு சின்ன காரியம் கூட பண்ணிட்டாது. அப்பா நீ நல்ல காரியம் எவ்வளோ வேணால் பண்ணலாம், ஆனால் ஒரே ஒரு சின்ன தப்பு காரியம் பாகவத விஷயத்தில் பண்ணிட்டேன்னா அந்த பாகவத அவசாரம்ன்றது ஒன்று ஏற்பட்டு கொடுத்துனா போகிறோம். அது எவ்வளோ பெரிய பயிர், நன்னா விளையிற பயிரை கொஞ்சம் நெருப்பு மொத்தத்தையும் எரிச்சிரும், அழிச்சிரும். அதுபோல் பாகவத அபிசாரம்ன்றது அது சின்ன பயிர், அது சின்ன நெருப்பு, அது அந்த சின்ன நெருப்பு பெரிய பயிரை அழிச்சுடுறா போல. அது நம்ம எத்தனை புண்ணியம் பண்ணியிருந்தாலும் சரி, பகவத் விஷயத்தில் எத்தனை புண்ணியம் பண்ணியிருந்தாலும், பாகவதால் விஷயத்தில் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தாலும், இது ஓரமாக அப்படி சின்ன நெருப்பாக புறப்பட்டதுன்னா காட்டு தீ மாதிரி துவம்சம் பண்ணிடும், எல்லா புண்ணியமும் போயிடும். அதனால் இந்த ஆத்மாவுக்கு சேர்த்து வச்சிருந்த அத்தனை யோகக்ஷேமங்களையும் அழிச்சிரும்பா. அதனால சொல்கிறேன், திரத்திய பிரம்ம வீதா கதா, பாகவதாள் விஷயத்தில் ஒரு நாளும் சின்ன அபச்சாரம் கூட பண்ணாதப்பா. திருணமிவத்ரைவர்கீகான் பாவய, பெரிய ஆனந்தம் பரமபதம், பகவான் பெரிய ஆனந்த கட்டி. அதை அனுபவிக்கிறதுக்கு இப்போ தெரியல, ஆனால் அதை அனுபவிக்கிறது தான் புருஷார்த்தம்னு பெரியவாள் சொல்லி கொடுத்ததுனாலே தெரிஞ்சுக்கிறோம். அந்த அனுபவத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? இங்கே இங்கே நாம் ஆசைப்படக்கூடியதான அந்த பணமும், இங்கே ஆசைப்படக்கூடியதான காமமும், அதனால் அர்த்த காமங்கள் தான் பகவத் அனுபவத்துக்கு விரோதி, பகவத் பிராப்திக்கும் விரோதி. இதுவோ புல்லுக்கு சமானம், அதுவோ பேரானந்தம் அது. அதனால் பேரானந்தம் தான் நமக்கு வேணுன்ற தெளிவு வந்துடுத்துன்னா, அர்த்த காமங்கள் ஆகிற இந்த புல் போன்ற ரொம்ப அல்பத்தனமான சில ஆசைகள்லாம் அதெல்லாம் விட பழகிக்கோ அப்படின்னு. திருணமிவத்ரைவர்கீகான் பாவையா, அதனால் த்ரைவர்கீகமாக இருக்கக்கூடியதான தர்மார்த்த காமங்களே அதெல்லாம் புல்லுக்கு சமானம் அது. அது பேரானந்தம் கண்ணமா, பேரானந்தத்தை மறைக்கிற இது ஒரு சின்ன திரை. இது எப்படி ஆக்கும், கண்ணு கண்ணை திறந்தவானா பிரபஞ்சம் பூரா பார்க்குறோம், ஆனால் கண்ணை மூடுறதுக்கு அந்த சின்ன அந்த இமைகள் போருமோ இல்லையோ. சின்ன இமைகள் தான், என்ன ரெண்டு கொஞ்சம் ரெண்டு மூணு சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. இந்த ரெண்டு மூணு சென்டிமீட்டர் இருக்கிற இந்த இமையானது இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை பார்க்க விடாமல் எப்படி டக்குன்னு மறைக்கிறது பாருங்க. அதே போல தான் பேரானந்தமாக இருக்கக்கூடிய பகவத் அனுபவத்தை இந்த அர்த்தம்னும் காமம்னு இருக்கக்கூடியதான சின்ன விஷயங்கள் அப்படியே கண்ணை மறைக்கிறதுப்பா. அதனால் இதெல்லாம் ரொம்ப எளப்பமானது. இந்த இந்த புல் புல் போன்ற இந்த சின்ன விஷயங்களை மறக்க ஆரம்பித்தமான பெரிய விஷயமான அந்த பகவத் அனுபவம் சித்திக்கும். அதனால அர்த்த காமங்களை எல்லாம் புல் போல நினைச்சுக்கோ. அதுக்கு மேல இன்னும் நித்தியசேஷிணி நிக்ஷிபன் பரமசோ, என்னைக்கும் உறவு பெருமாளோட தான் நமக்கு எல்லா உறவும், என்னைக்கும் அந்த உறவு. பெருமாள் நமக்கு தீர்க்க பந்து, பெருமாள் நமக்கு ஆத்ம பந்து, பெருமாள் நமக்கு சர்வ பந்து. அதனாலே ஆத்ம பந்துவா இருப்பான், சர்வ பந்துவா இருப்பான், தீர்க்க பந்துவா இருக்கான். அந்த பந்துவினிடத்திலே நமக்கு பெரிய உரிமை உண்டு. என்ன உரிமை? என்ன? நான் உன்னுடையவன் தான், உன்னுடைய தாசன்தான், நீர் மட்டும்தான் எனக்கு சுவாமி. அதனாலே சுவாமியான நீர் உம்முடைய இந்த வஸ்துவை நீர் உம்மோடையே சேர்த்துக்கணும் அப்படின்னு கேட்குற உரிமை உண்டு. அதனால அந்த உரிமையை பிரார்த்திக்கிறது தான் சரணாகதி. அந்த சரணாகதியை பண்ணணும். பெருமாளிடத்திலே ஒரு ஜீவன், ஒவ்வொரு ஜீவனும் பெருமாளிடத்திலே அவசியம் சரணாகதியை பண்ணி இந்த உறவு இழக்காத உறவு, பிரியாத உறவு, என்னைக்கும் இருக்கிற உறவு, எல்லா உறவுமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானிடத்திலே அத்தனை உறவுகளினாலும் கிடைக்கிறதான பெரிய ஆனந்தமானது அதை கிடைக்க, அது அது ஜீவாத்மாவுக்கு கேட்குற ரைட் இருக்காது. அதனால நித்திய சேஷினி நித்திய நிஷிபன் பரமசோ, எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணுப்பா. இந்த ஆத்மாவை பாரமில்லாம அவனுடையதுன்னு கொடுத்துரு. இந்த ஆத்மாவை பற்றி கவலைப்பட வேண்டியது எதுவும் இல்லை. இந்த கவலையெல்லாம் பட வேண்டியவன் அவன். இந்த எப்படி இந்த ஆத்மாவை ரட்சிக்கிறதுன்னு கவலையெல்லாம் பட வேண்டியவன் அவன். தேசிகன் நியாச திலகத்தில் சாதிக்கச்சே ரொம்ப அழகான ஸ்லோகம் ஒன்று இருக்கு. இந்த விஷயமான ஸ்லோகம் அது, அது அப்புறம் சொல்கிறேன். இந்த ஆத்மாவை பற்றி கவலைப்பட வேண்டியதெல்லாம் பெருமாள் பாரம், அது நம்ம பாரம் ஒன்றும் இல்லை என்று அவனிடத்திலே பாரத்தை ஒப்படைச்சிடும். சர்வம் சகே ஸ்ரீ சகே, பெருமாள் நம்ம பாரத்தெல்லாம் ஒப்ப ஒத்துப்பாரா? ஆழ்வாரே சொல்லர், வல்விரையேன் மாளாதோ என்றொருத்தி மதியெல்லாம் உள்கலங்கி மயங்குமாள் என்னீர். மதியிலேன் வல்வினையே மாளாதோ, நான் பண்ண பாவங்கள்லாம் தீராதோ, எத்தனையோ புத்தி கெட்டு போய் எத்தனையோ பாவங்கள்லாம் செஞ்சனே, இதையெல்லாம் நான் என்னைக்கு அனுபவித்து தீர்க்க போகிறேன்? இது மாள போகிறதில்லையே, ஆனால் வாழ்வதற்கு ஒரே ஒரு வழி உண்டே, அந்த எம்பெருமான் மன்னிச்சுட்டானா மாண்டு போயிடுமே, என்னுடைய பாவங்கள்லாம் மாண்டு போயிடுமே, அந்த பெருமாள் மன்னிக்க மாட்டாரா? மன்னிக்கிறதுக்கு அவருக்கு குணம் இல்லைன்னா கேட்க மாட்டேன், ஆனால் அவருடைய குணமே மன்னிப்பற மன்னிக்கிற குணமாக தான் இருக்குது. அதனால் மன்னிக்கிறதுன்ற குணம் இருக்கு, க்ஷமிச்சுக்கிறதுன்ற குணம் இருக்கு. அந்த குணத்தை முன்னிட்டு கொண்டு பெருமாளிடத்திலே கேட்டு இந்த வினைகளையெல்லாம் ஆள வைத்தால் ஒழிய நான் என்னைக்கு பெருமாளுடைய நான் சேரப்போகிறேன்? அதனால் எனக்கு உபாயம் என்னென்ன? பெருமாள் மன்னிக்கிறதுனா உபாயம். அதான் இங்கே சொல்கிற சர்வம் சகே ஸ்ரீ சகே, எல்லாத்தையும் மன்னிக்கிற பெருமாள். அஞ்சிரி மடநாராயணன்ற பதிகத்தில் திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னா, பெருமாளிடத்தில் அவன் மன்னிக்கிற குணம் இருக்குது, அவன் மன்னிக்கிற சுவாவத்தோடு இருக்கான். நான் செய்ய வேண்டியது என்னென்ன? அப்பா என்னை மன்னிச்சுக்கோப்பா, என் பாவங்களெல்லாம் நீதான் மன்னிச்சுக்கணும், அபச்சாரப்பட்டுட்டேன், அதனால் உன்னை இழந்திருக்கேன், உன்னை நினைக்கக்கூட முடியல, உன்னை பார்க்க முடியல, உன்னோட சேர முடியல, புறானே உன்னுடைய அனுபவங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னென்ன? நான் பண்ண அபச்சாரங்கள் தான். அந்த அபச்சாரங்களையெல்லாம் எப்படி போகும்னா, நான் அனுபவித்து தீர்க்கணும்னா கல்பக்கோடி காலங்கள் போகாது. ஆனால் நீ அனு நீ மன்னிச்சு தீர்க்கணும்னா ஒரு க்ஷணம் போகும், அந்த ஒரு க்ஷணத்திலே மன்னிச்சிருப்பா. அது மன்னிப்பு, அந்த பெருமாள் மன்னிக்கிறா போலே ரொம்ப இறைஞ்சி மன்னிப்பு கிடைக்கும்படியாக மன்னிப்பு கேட்கணும். வெறும் மன்னிப்பு அப்படின்னு சில பேர் சொல்லுவார், சாரி அப்படின்னு வா, என்ன சாரி அப்படின்னு, என்ன சாரி சொன்ன, ஏன் சார் நானும் சாரி சொல்லிட்டேன் சார் அப்படின்னு. சாரி சொன்னதுக்கே நான் ஏன் சாரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டோம், நான் தான் சாரி சொல்லிவிட்டேனேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சிருவா. அது மாதிரி இல்லை, மன்னிப்புனா எப்படின்னா அது பெருமாள் மன்னிக்கிறா போலே பெருமாளிடத்தில் இறைஞ்சி கேட்கணும்னு சொல்கிறார் சாதிக்கிறார் சுவாமி. அது திரு அது திருவாய்மொழியிலே அஞ்சிரி மடநாராய் பதிகத்தில் அதுபோல் மன்னிக்கிறவன் பெருமாள். அதனாலே நாம் அந்த குணத்தை நம்பிக்கொண்டு அவனிடத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டா போகும். சர்வம் சகே ஸ்ரீ சகே, அதுக்குத்தான் பக்கத்தில் தாயார் இருக்கா, நமக்கு பயம் இல்லைன்னு. தாயார் இருக்கா பெருமாள், தாயாருடைய திருமுகத்துக்காகவாவது கேட்டால் ரொம்ப ஆசையாக மன்னிச்சுருவார். தாயாருடைய திருமுகம், அந்த திருமுகத்திலே ஒரு சிரிப்பு வேணும், அதுதான் பெருமாளுக்கு புருஷார்த்தம். அது பெருமாள் ஆசைப்படுற விஷயம் ஒன்று உண்டோன்னா, எல்லாத்தினாலையும் நிரம்பி இருக்கிறவன் ஆசைப்படுற ஒரு விஷயம் உண்டு, தாயார் லக்ஷ்மி தேவி தன்னை லக்ஷ்மி தேவி எம்பெருமானுடைய திருமுகத்தை கடாட்சிச்சு ரொம்ப ஆசையாக ஒரு சிரிப்பு, அந்த திருமுகத்திலே ஒரு சிரிப்பு தெரியணும். அந்த சிரிப்பு அந்த அந்த சிரித்த முகம் வேணும் பெருமாளுக்கு. அந்த சிரித்த முகத்துக்காகத்தான் பெருமாள் எவ்வளவும் எவ்வளவும் நமக்கு செய்வார். அதனால நாம் அஞ்ச வேண்டியதே கிடையாது. அத்தனை பாபத்துக்கும் ஒரு விடிவு உண்டோன்னா, மன்னிப்புனாலே உண்டோன்னா, அந்த மன்னிப்பு கிடைக்குமோன்னா, தாயாருடைய திருமுகத்துக்காக, தாயாருடைய சிரித்த திருமுகத்துக்கு பார்க்கணுன்ற ஆசைக்காக பெருமாள் நிச்சயமா மன்னிச்சுருவார். அதனாலே பயப்பட வேண்டாம். தர்மன் தாரைய சாதகசிய குஷலின்னு தாராதரை காந்தினா. அதனால இனிமேல் நீ எப்படி இருக்கணும்னா பார்த்துக்கோ, உங்க ஊர்ல பரமை காந்திகள் இருப்பா. அந்த பரமை காந்திகள் என்ன பார்க்கறா பெருமாளத்தை எப்படி நடந்துக்கிறான்னு பார்த்துக்கோ. அவளை போல நீயும் உன்னால முடிஞ்ச வரைக்கும் இருக்க தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். வேற ஒன்றும் செய்ய வேண்டாம்ப்பா. நான் சொல்லிக் கொடுக்குற உபதேசம் இதுதான். உன்னுடைய ஆத்மாவானது அது பகவானுக்கே சொத்தாயிருந்து அது பகவத் கைங்கரியத்தையே இன்றைக்கும் அந்த பரமபத பிராப்தின்றது உண்டுன்னா அதுக்கு இவ்வளவுக்கு மேலே வேண்டாம்னு விட்டுரு. எப்படி அழகா பாருங்க, ஒரே ஒரு ஸ்லோகம் தான். அந்த ஸ்லோகத்தில் இருக்கிற சுவாமி தேசிகனுடைய மனோபாவம், அவருடைய அனுகிரக புத்தி, சர்வசாஸ்திரத்தையும் மொத்தத்தையும் கடைஞ்சி எடுத்து குழந்தைக்கு இவ்வளவு சொன்னா போறும், இந்த குழந்தை இதுக்கு மேலே தெரிஞ்சுக்க வேண்டியது கூட இல்லையே, அவன் நன்னா இருக்கலாமே என்று உபதேசம் பண்ணுவாரே, அது போல அழகாக அவ்வளவு அழகாக சாதிக்கிறார். சொன்னனே நடுவில் ஒரு விஷயம், எல்லாம் பெருமாளுடைய பாரம், அவன் பார்த்துப்பான்னு அந்த நம்பிக்கையை பற்றி சுவாமி தனக்கு வந்த நம்பிக்கையை பற்றி சாதிக்கிறார். தன் ஞாச திலகத்தில் ரொம்ப ரொம்ப ரசமான ஸ்லோகம் அது. அப்பா ரங்கநாதா, என் விஷயத்தில் இனிமே உனக்கு செஞ்சு தலைக்கட்ட வேண்டியதுன்றத பாரமெல்லாம் தீர்ந்து போச்சுப்பா. உனக்கு இன்னும் கொஞ்சம்தான் பாக்கி இருக்கு. நீ எனக்கு செஞ்சு கொடுத்த அத்தனை பெரிய காரியங்கள் எல்லாத்தையும் உன் பாரமாக ஏத்துண்டு செஞ்சியே, இவ்வளவு செஞ்சாவிட்டு இனிமே கொஞ்சோண்டு இருக்கு, அதையும் செஞ்சு கொடுத்துட்டார்னா நான் நன்னா இருப்பனோ இல்லையோன்னு கேட்கிறார். அது என்ன ஸ்லோகம்னா, துர்மோஜோத்பட கர்ம கோட்டி நிபிடோபி ஆதேசமஸ்யகிருத பாஹ்யைர்னைவ விமோஹிதோஸ்மி குதுருஷாம் பக்ஷைர்ன விக்ஷோபிதாயோ மகானதிகோ மகான்யதிபதே நீதஸ்ய தத் பௌத்ரஜானு ஆச்சாரியான்யதி ரங்கதுர்யமயிதே ஸ்வல்பாவசிஷ்டோபுரஹ. சம்ஸ்கிருதம் மறைஞ்சின்றே வருது. ஆனால் இந்த சம்ஸ்கிருதத்தில் தான் நம்ம இத்தனை ரிஷிகள் ஆச்சாரியால் எல்லாரும் அங்கே தங்களுடைய அந்த பவித்திரமான மனோபாவத்தெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் தான் சாதிச்சிருக்கா. இந்த ஸ்லோகங்கள் அவ்வளோ ஒன்று ரத்னமாக இருக்கு. ரத்னம் எப்படி, ரத்தனத்தை வாயில் போட்டால் தித்திக்காது. ஆனால் இந்த ஸ்லோகங்கள்லாம் அப்படி அன்னைக்கும் அமுதூரம் என்னாவுக்கேன்னு முதுரகவி ஆழ்வார் சாதிச்சா போல ரொம்ப தேன் மாதிரியான ஸ்லோகங்கள், எத்தனையோ ஸ்லோகங்கள் சுவாமி தேசிகந்து. அதில் இந்த ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். துர்மோஜோத்பட கர்ம கோட்டி நிபிடோபி ஆதேச வசியகிருத பாஹ்யைர்னைவ விமோஹிதோஸ்மி குதுருஷாம் பக்ஷைர்ன விக்ஷோபிதாயோ மகானதிகோ மகான்யதிபதே நீதஸ்ய தத் பௌத்ரஜானாச்சாரியானிதி ரங்கதுர்யமயிதே ஸ்வல்பாவசிஷ்டோபரஹ. துர்மோச்சோத்பட கர்ம கோட்டி நிவிடோபி. பண்ணியிருக்கிற பாபங்கள் ரொம்ப, எத்தனையோ ஜென்மங்களினாலே செய்து வைத்த பாபங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை. பணத்துக்காகவும் சுகத்துக்காகவும் அதர்மங்கள் செஞ்சு வச்சிருக்கோம், கோடி கோடியாக செஞ்சுருக்கோம். துர்மோச்ச உத்பட கர்ம கோட்டி, அதெல்லாம் கழட்டி விட்டுவிடலாமான்னா ஒரு பாவத்தையும் கழட்டி விட முடியல. துர்மோச்ச அப்படின்னு கழட்டி ஒரு பாவத்தையும் கழட்டி விட முடியல. அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொன்னான்னா பாவம் பண்ணச்சே, எவ்வளவு துஷ்டனாக இருந்தோமோ அதே போல தான் பாவத்தை அனுபவிக்கச்சேவும் துஷ்டனாக போயிட வேண்டியிருக்கு. அப்போது பகவத் சம்பந்தமே அருந்து போகிறது. அப்படியாக்கும் பாவங்கள் அப்படி இருக்குச்சே. ஆதேசவசியகிருதா பிரானே, ஏதோ ஒரு எங்கேயோ எனக்கு ஒரு சுக்ரதம் இருக்குன்றது அதை மாத்திரம் கெட்டியாக பிடிச்சுண்டு, ஆஹா இவனிடத்துல அந்த புண்ணியம் இருக்கு, அந்த புண்ணியத்தை கெட்டியாக பிடிச்சுண்டு, எப்படி மலை ஏறுறவன் குடிச்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னாலும் எங்கேயாவது அந்த மலையில ஒரு கை வைக்கிற இடத்துல ஒரு பள்ளம் இருந்ததுன்னா போறோம், அந்த பள்ளத்தை கட்டியமா பிடிச்சுண்டு அடுத்தது மேல ஏறலாமான்னு பாப்பானே. அதுபோல இந்த ஜீவாத்மாவை எப்படி தூக்கி விடலாம்னு பார்த்தா மொத்தம் மலையளவு பாபமா இருக்கு, நடுவுல ஒரு பள்ளம் ஒண்ணு இருக்கு, அதுதான் அவன் அது சுகிருதம் சின்னதா ஒண்ணு பண்ணிருக்கான், அதை கட்டியமா பிடிச்சுன்னு இவனை தூக்கி விட்டுடலாம்னு. அது போல என்ன சாஸ்திர ஆதேச வசியகிருதா, இந்த ஜீவாத்மாவை இனிமே ஒரு நல்ல புருஷா நல்ல புருஷன ஆக்கணும்னா என்ன பண்ணலாம்னா முதல்ல சாஸ்திர பிரகாரம் நடக்கிறதுக்கு கத்துக் கொடுக்கணும் இவனுக்கு. அதுக்குன்னு இவனுக்கு நாம் உறுதுணையா இருக்கணும்னு பெருமாள் முதல்ல இந்த ஜீவனை பிடிச்சு இழுத்தாராம். அசாஸ்திரியமான பிரவர்த்தனமே பண்ணிட்டு இருந்த ஜீவனை பிடிச்சு சாஸ்திரமான வழியில கொஞ்சம் வந்து காலை வச்சு பாறேன்னு அப்படி பிடிச்சு இழுத்து விட்டாராம். ஆதேசவசியகிருதாஹ்யைர்நைவ விமோஹிதோஸ்மி, அந்த அனுகிரகம் தொடக்கமாய் வந்தது, கொஞ்ச நெஞ்சம் இல்லை. பாஹ்யைர்நைவ விமோஹிதோஸ்மி, எத்தனை சுத்தி பார்த்தா எங்கு பார்த்தாலும் என்னென்னவோ உபதேசம் பிரச்சாரங்கள். சில பேர் உபதேசம் பண்ண வேண்டாம், பிரச்சாரம் பண்ண வேண்டாம், அவளோட வாழறதுலயே நமக்கு புத்தி மயங்கி போறது. நம்ம சுத்தி இருக்கிறவாளுடைய வாழ்க்கையே நமக்கு பெரிய பிரமிப்பா இருக்கு. ஏன் அவளை மாதிரி நாம இருந்தா என்ன தப்பு, அவ மட்டும் என்ன கெட்டு போயிட்டா, அவ நம்மளை போலயா இருக்கா, அவளை போல 1000 பேர் இருக்கா, நம்ம போல 10 பேர் தான் இருக்கா, 1000 பேர் இருக்கா போல நாம இருந்தா கூடாதா அப்படின்னு அப்படியே மனசானது அந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போறது. நம்ம சுத்தி இருக்கிறவா போலயே தான் நாமும் இருக்கணும், அதுதான் நமக்கு அது எப்படின்னு சுவாவமான ஒரு இழு அது ஒரு இழுப்பு அதுல ஏற்பட்டு போறது. சாதிக்கிறார் பாஹ்யைர் நைவ விமோஹிதோஸ்மி, அப்பா உன்னை சேவிக்காதவா, உன்னை தத்துவமா தெரிஞ்சுக்காதவா, உன்னை ஆசிரியிக்காத மகான்களிடத்திலே போறவா, அந்த மாதிரியான உபதேசங்கள்லாம் பண்றவா, இல்ல எப்படியாவது ஏதாவதுன்னு ஒரு வாழ்க்கை வாழறவா, இவாளால எனக்கு ஒரு நாளும் ஒரு கலக்கம் வராத, ஒரு மயக்கம் வராத, ஒரு பிராந்தி ஏற்படாம என்னை காப்பாத்தி நீ எப்பா அரங்கனாதா, நீ பண்ண உபகாரத்துக்கு என்ன சொல்லுவேன்னு அவர். அதான் நம்ம சுத்தி இருக்கிற மனுஷால பாக்குறோம், நம்ம சுத்தி இருக்கிற உலகத்தினுடைய வாழ்க்கை ரீதிய பாக்குறோம், நம்மால அதை தவிர வேற விதமா ஜீவிக்க முடியாதோன்னு ஒரு பெரிய பயம் வந்துடுறது, பிரமம் வந்துடுறது, இல்ல ஆசை வந்துடுறது, அந்த வழியிலேயே போயிடுறோம், எங்கேயோ தூர 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 போயிடுறோம். தேசிகன் சாதிக்கிறார் நான் அந்த மாதிரி தூர போகாம இருந்து என்னை காப்பாத்தினீங்க ரங்கநாதா. பாஹ்யைர் நைவ விமோஹிதோஸ்மி, அவளுடைய உபதேசத்தை கேட்டா அவ கூட சரியாத்தான் சொல்றா போல இருக்கு, எல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் எல்லாரும் சொல்றா அப்படின்னு ஒரு பிரமத்தை ஏற்படுத்தி அதுலயே அவ கலக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு, அந்த விஷயங்களையே நல்ல விஷயமா நினைச்சுக்கிறோம். அந்த மாதிரியான ஏமாந்து போற புத்தியை எனக்கு கொடுக்கல இல்லையா ரங்கநாதா, அதுதான் எனக்கு பெரிய அனுகிரகம் நீர் பண்ணி வச்சதுன்னு. பாஹ்யைர் நைவ விமோஹிதோஸ்மி, அவள் புஸ்தகங்கள்லாம் படிக்க படிக்க நமக்கும் ஒரு பிரமம் ஏற்படுறது, எல்லாம் தெய்வம் தான், பெருமாளும் தெய்வம் தான், அவாவா அவாவா அவாவாளுடைய ரீதியிலே பெருமாள தெய்வத்தை கொண்டாடிக்கிறா, ஏதோ நம்ம பெரியவான்னு இந்த தெய்வத்தை காட்டியிருக்கா, அவ்வளவுதான், அவளுக்கு அந்த தெய்வம் நமக்கு இந்த தெய்வம் அப்படின்னு அதையும் ஒரு தெய்வமா இதையும் ஒரு தெய்வமா, இல்ல நாஸ்திகனோடே சேர்ந்து அந்த நாஸ்திகன் கொண்டு சொல்ற வார்த்தைகள் எல்லாம் கேட்டா, ஆமா நாஸ்திகவாதம் கூட சரியாத்தானே இருக்கு, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுறதா, பதில் சொல்ல முடியலன்னாலே என்ன அர்த்தம், அப்போ ஆஸ்திகவாதம் எல்லாம் பொய் தானே என்று இந்த மாதிரியான ஒரு மனசுக்குள்ள அந்தரங்கமா ஒரு அவிஸ்வாசம் அது ஏற்படாத படிக்கு, அதைத்தான் எனக்கு பெருமாள் முதல்ல செஞ்சு கொடுத்த பெரிய நல்ல அனுகிரகம் அது. பாக்கியர்ணைவ விமோஹிதோஸ்மி குதிருஷாம் பக்ஷயர்ண விக்ஷோபிதா, இல்லை வேதம்தான் வேதாந்தந்தான் சொல்கிறேன் பாருன்னு எப்படி சங்கரர் சொன்னார், பாஸ்கரர் சொன்னார், யாதவ பிரகாஷர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார்னு இவா புஸ்தகங்களெல்லாம் வாசிச்சு ஏமாந்து போல, அவைதிகத்தினாலையும் ஏமாந்து போல, வைதிகத்திலையும் ஏதோ பொய்யும் புரட்டுமா சொல்றவாளாலையும் நான் ஏமாந்து போல, பா இந்த ஏமாத்தாம என்னை காப்பாத்தினியே அப்படின்னு. எல்லாத்தோட ரொம்ப விசேஷம் என்ன தெரியுமா, யோ மகானதி கோ மகான் யதி பதேஹே நீ தச்சதௌத்ரஜான், மகான் யதி பதேஹே நீ தச்சதௌத்ரஜான், ஒரு மகான் இருந்தார் கிடாம்பி ஆச்சான்னு பிரணதாத்திகர வரதன்னு அந்த சுவாமியினுடைய கொள்ளு பேரர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் அப்புள்ளார்னு சொல்றார். அந்த அப்புள்ளாருடைய திருவடியிலே கொண்டு இந்த ஆத்மாவை எப்படி ஆகும், நெருப்புலே விழ இருந்த ஆத்மாவை கொண்டு போய் நல்ல ஜம்முன்னு ஒரு அந்த ஹிமவத் பர்வதத்திலே மகானிடத்திலே சேர்க்கிறா போல, ஒரு சில்லுன்னு ஆத்மா குளிர்றா போல, அந்த ஆச்சாரியால் திருவடியில கொண்டு போய் சேர்த்தையப்பா. யோ மகானசி கோ மகான் யதிபதேஹே, அந்த கிடாம்பியாச்சான் அவர் பாஷ்யக்காரருக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணி, அந்த பாஷ்யக்காருடைய திருமேனிக்காக அவர் தித்தியன் திருவமுது செய்வதற்காக அவருடைய பிக்ஷைக்காகவாக்கும் கூடவே இருந்து பிரசாதம் பண்ணி அப்படி கைங்கரியம் பண்ணி மடப்பள்ளியிலே இருந்து பாஷ்யக்காருடைய கூடையே இருந்து பாஷ்யக்காரரை பூர்ணமாக அனுபவிச்சு, பாஷ்யக்காரர்னா கிடாம்பியாச்சியானத் தவிர இன்னொத்தராலே நிச்சயமாக தெரிஞ்சு கொண்டிருக்க முடியாதுன்ற அளவுக்கு அவ்வளவு கூடவே இருந்து அப்பேற்பட்ட மகானான இந்த மகானசிகர் இருக்காரே, அப்போ பிரலதாத்தி கிடாம்பி ஆச்சானுடைய நான அந்த சிஷ்யம் வம்சத்தில் அவருடைய கொள்ளுப்பேரனான ஆத்ரேயர் அப்புள்ளாரிடத்திலே கொண்டு சேர்த்தையே இந்த ஆத்மாவே, இதுதான் இனிமேல் என்ன இருக்கு, நான் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு அப்புள்ளாரிடத்திலையும் பாஷ்யக்காரரிடத்திலையும் அவ பண்ண அனுகிரகத்தினாலே பெருமாள் நமக்கு செய்து வச்சிருக்கிற நான் இந்த நன்மையை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அதுக்கு மேலே ஒன்று சொல்கிறார், அது ரங்கதுரியமையிறே ஸ்வல்பாவ சிஷ்டோபரகாது, இனிமேல் இந்த ஆத்மாவுக்கு கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இனிமேலும் நீரும் இந்த ஆத்மாவை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சோண்டு ஒரே ஒரு பொறுப்பு தான் இருக்குது ரங்கநாதா, இவ்வளவும் செஞ்சாச்சு, இனிமேல் வேற தப்பி போகிறதுக்கு இந்த ஆத்மாவுக்கு இடமும் கிடையாது கதியும் கிடையாது, அது உன் திருவடியிலே வந்து சேரப்போகிறது, இதோ பரமபதம்னு கை வந்துடுத்து அந்த காலம் வரைக்கும் இந்த ஆத்மாவையும் அதுக்கு மேலே ஒரு பாரமும் இல்லாமலும் காப்பாற்ற வேண்டியது ஒன் பாரம்தான், அதுக்கு மேலே இருக்கிற பாரமும் கொஞ்சம்தான், அந்த கொஞ்ச பாரமும் என்னோடது கிடையாதுங்கிறார் இந்த ஸ்லோகத்தில், ஒரு சின்ன ஸ்லோகம்தான், அந்த சின்ன ஸ்லோகத்திலேயே ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிவிட்டார், என்னன்னா அது பகவான் அனுகிரகம்னு இருந்து இன்னொரு சித்தாந்தங்களினாலேயோ இல்லை இந்த பிரபஞ்சத்தினுடைய போக்குனாலேயோ இழுபடாமல் ஒன்றும் மயங்கி போகாமல் ஒரு நல்ல ஆச்சாரியால் திருவடியிலே கொண்டு வந்து இந்த ஆத்மாவானது சேர்ந்துடுத்துன்னா அந்த சேர்த்து ஒன்றுனாலேயே இந்த ஆத்மாவுக்கு இருக்கிற எல்லா பாரமும் தீர்ந்துடுத்துப்பான்னு ரொம்ப சின்ன சின்ன ஸ்லோகங்கள் தான் இருக்கும், ஆனால் அத்தனை அந்த ஒரு ஸ்லோகத்திலேயே எவ்வளோ ஆச்சரியமாக சாதிப்பார், பையாச்சாரியர்விநிஹிதபரா தாவகாரங்கநாதா கைங்கரிய பிரவண மனதா ஸ்வாதமத்தாஹேகஸ்மின்னபிவிஜஹதோ முக்தவத் சாதனத்வம் த்வச்சேஷத்வஸ்வரதரதிகாஹ சுரயோமே ஸ்வதந்தாம். இது அடுத்த ஸ்லோகம், இது இப்போ அது சொல்கிறதுக்கு நாழி இல்லை, ஏன்னா இது இப்போ அது பிரகரணமும் இல்லை, சுவாமி தேசிகன் இந்த மாதிரி சொன்னமா சின்னதாக சொல்லுவார், ரொம்ப வசதியாக சொல்வார், எல்லாம் அடக்கி சொல்வார்னு ஒவ்வொரு ஸ்லோகத்தையுமே எடுத்து சொல்லலாம், அதனால் இதுபோல் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்தியானது சுருக்கமாக இருந்தது, விஸ்தாரமாக இருந்தது, சரள சமுச்சிதமாக இருந்தது, எல்லாருக்கும் எளிமையாக சொல்ல வேண்டிய அம்சங்களை ரொம்ப சுருக்கமாக, அதான் என்னது யான் செய்கின்றேன் என்னாதார்க்கும் இன்னடிமையை தந்தளிப்பான் இமையோறு வாழும் பொன்னுலகில் திருவுடனே அமர்ந்தநாதன், இந்த ஒரு ஸ்லோக தமிழ் பாசுரம் இது தேசிகனுடையது, இந்த பாசுரத்தை கேட்டு பெருமாள் ஆனந்தப்பட்டு அதை அறையர் சேவிக்கிட்டே சொன்னாராம், ரொம்ப ரெண்டாக இருக்குது தேன் போல் இன்னொரு வாட்டி சொல்லுமே இந்த பாசுரத்தை கேட்கணும் போல இருக்கேன்னாராம், என்னது யான் செய்கின்றேன் என்னாதார்க்கும் என் அடிமை இறந்தளிப்பான் இமையோர் வாழும் பொன்னுலகில் திருவுடனே அமர்ந்தநாதன் புனலாரும் பொழிலரங்கம் திகழமன்னி தன் அகலமகலாத தகவாலோங்கும் தகவுடனே தன் கருமும் தானே எண்ணி அன்னையன அடைக்கலங்கொண்டு அஞ்சல் தந்து என் அழலார நிழலார அழிக்கின்றானே அன்னையன அடைக்கலங்கொண்டு அஞ்சல் தந்து என் அழலார நிழலார அழிக்கின்றானே. சரள சமுச்சிதம் ரொம்ப சிம்பிளாகவும் சொல்கிறது, வழக்கம்தான் தேவையா இருந்தால் சிம்பிளாக சொல்கிறது, சாவதான பிரியம் வா ரொம்ப டஃப்பாக இருக்கணும் சப்ஜெக்ட் மேட்டர்னா அப்படியே பரட்டினா இந்த புஸ்தகத்தை வாசிக்கிற ஞானம் இருக்குதுன்னு ஆனந்தப்படணும், அந்த மாதிரியான ரொம்ப கெட்டிக்காரத்தனத்தோடய வாசிக்கணும்னு யாராவது ஆசைப்பட்டா ஒன்றும் பஞ்சம் இல்லை, நிறைய சொல்லியிருக்கேன்றார் சுவாமி நியாய சித்தாஞ்சனம் நியாய பரிசுத்தி. இப்போ சுவாமி ரட்சிக்க வேண்டியது என்னவா இருந்ததுன்னா, வேதத்தை ரட்சிக்கணும், வேதாந்தத்தை ரட்சிக்கணும், இதிகாசத்தை ரட்சிக்கணும், புராணங்களை ரட்சிக்கணும், தர்மசாஸ்திரங்களை ரட்சிக்கணும், அதுக்கு மேலே ஆகம சாஸ்திரங்களை ரட்சிக்கணும், ஆழ்வார்ஷி சூக்திகளை ரட்சிக்கணும், இதான் இதுக்கு மேலே ஆச்சாரியாளுடைய ஸ்ரீசுக்தியை ரட்சிக்கணும்னு இவ்வளோ பொறுப்பு இல்லையா. இது இதெல்லாம் இது இது போல கிரந்தங்களை ரட்சிக்கிறது போக லோகத்தினுடையதான அனுஷ்டானத்தையும் அது நல்ல வழியில் திருத்தி கொண்டு வந்து காட்டி ஆகணும். இல்லைன்னா இவ்வளோ வெறும் புஸ்தகம் மட்டும் எழுதினா போகாது, அது உபதேசம் பண்ணி ஆகணும். உபதேசம் பண்ணி ஜனங்களை அது சிஷ்யால நல்ல வழியிலே கொண்டு வந்து வாழுக்கும் வழி காட்டி ஆகணும். அதனால் இத்தனை காரியங்களையும் பண்ண வேண்டியிருந்ததில் ஒன்றுலையும் குறை வைக்கலை தேசிகன். அதான் சுவாமி தேசிகன் எத்தாலையும் குறை வைக்கவே இல்லை, அது வேதாந்தத்தை ரட்சிச்சுக்க அதுக்கும் கிரந்தங்கள் பண்ணார். இதுலேயே சாஸ்திரங்கள்லாம் வேறு இருக்குது, நியாயசாஸ்திரம் இருக்குது, மீமாம்சா சாஸ்திரம் இருக்குது, வேதாந்த சாஸ்திரம் இருக்குது, வியாக்கரண சாஸ்திரம், இது மாதிரி தர்மசாஸ்திரங்கள் மாதிரி சாஸ்திரங்கள்லாம் ரட்சிக்க வேண்டி இருந்தது, எல்லாத்துக்கும் எதுக்குமே குறை வைக்கலை. நியாயசாஸ்திரத்தை பூர்ணமாக சம்பூர்ணமாக தான் கவி தார்க்கிக சிம்மமாச்சே, நியாயசாஸ்திரத்துக்கு தான் தர்க்கசாஸ்திரம்னு பேர். மொத்தத்தையும் அலசி பார்த்தார், நியாயசாஸ்திரத்துல நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கச்சேவே நடுவில் நடுவில் நடுவு நடுவில் ஏமாந்து போய் எதையோ சேர்த்து வச்சிருக்கா, இதெல்லாம் சரிப்படுத்தணும். என்ன பண்ண, கோதம நூல்களை குற்றமில்லா வகை கூட்டலுமாம், கோதுகழித்தொரு கூற்றில் குணங்களை கொள்ளவுமாம், யது மிகந்தொரு நீரியை யாமே வகுக்கவுமாம், வேதியர் நன்னய வித்தரம் என்பது மெய்யுளதே அப்படின்னார். மெய்யுளதே, நல்ல சாஸ்திரம்தான், நல்லா தான் இருக்கு. ஆனால் இருந்தாலும் பார்த்தா நடுவில் நடுவில் எத்தையோ சேர்த்து வச்சுட்டா, இதனால குழம்பி போறா, என்ன பண்ணலாம்னார். ஒரு காரியம் பண்ணலாம் அப்படின்னார், இந்த நியாயசாஸ்திரத்தையே கொஞ்சம் அலசி எடுத்து அதில் களையெல்லாம் பிடுங்கி போட்டு அது நல்ல புஸ்தகமாக்கிட்டான்னா அதை விட நல்ல புஸ்தகம் கிடையாது. அது எவ்வளோ லாஜிக் இல்லையா, லாஜிக்கலாக எப்படி நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலான்றதுக்கு ரொம்ப பிரெயினியாக இருக்கிற வாழ்க்கெல்லாம் அந்த லாஜிக் தானே தேவையாக இருக்குது. அதனால் அந்த புஸ்தகம் தேவை தான். ஆனால் இருந்தாலும் அந்த லாஜிக்னா ஓவர் லாஜிக்கு கவுண்டர் லாஜிக்னு கோட்டுக்கு ரொம்ப குழப்பி, கடைசியில் எங்கேயோ தப்பு பண்ணிவிட்டா மொத்தத்தை அந்த தப்பெல்லாம் எடுத்துடலான்னு அவர். கோதம நூல்களை குற்றமில்லா வகை கூட்டலுமாம், கொதுகழித்தொரு கூற்றில் குணங்களை கொள்ளவுமாம். சரி, ரொம்ப திருத்த முடியாதுன்னு சொன்னால் நல்ல விஷயங்கள்லாம் மாத்திரம் எடுத்து போட்டு மொத்தமாக ஒரு புஸ்தகமாக பண்ணிட்டா போகிறது. யாது மிகந்தொரு நீதியை ஆமே பகுக்கவுமாம், இல்லை நியாயசாஸ்திரமே வேண்டாம். அவள் இப்படியே குழம்பி 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 திருந்த மாட்டேங்கிறா, புதுசாகவே நியாயசாஸ்திரத்தையே சிருஷ்டி பண்ணிடுறேன்னு அவர். நியாய பரிசுத்தி நியாய சுதாஞ்சனம்னு சாதிச்சிருக்கார். அது நியாயசாஸ்திரம்னு வசத்தியாக வியாசரே கொண்டாடினதான நியாயசாஸ்திரத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களை எல்லாம் அழகாக களையெடுத்து ரொம்ப அப்படியே எப்படி இப்படி அழுக்கு படிஞ்சதான ரத்தன ஆபரணத்தை அழுக்கெல்லாம் எடுத்துட்டு திருப்பியும் நல்லா ஜம்முன்னு பதிச்சு நல்ல ரத்தன ஆபரணமாக ஆக்குவாளோ அதுபோல நியாயசாஸ்திரத்தை களைஞ்செடுத்து நியாய பரிசுத்தி நியாய சித்தாஞ்சனம், அதே போல மீமாம்சா சாஸ்திரத்தை களைஞ்செடுத்து சேஸ்வர மீமாம்ச மீமாம்சா பாதுகா, இது மாதிரி பெரிய பெரிய கிரந்தங்கள்லாம். அதனால ஐயோ சுவாமி தேசிகன் வந்தே விருந்தாவனஜரம் வல்லவிய ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம்னு ரொம்ப சிம்பிளாகவும் சாதிக்கிற வழக்கம் போலேயே எல்லாம் இருந்துடாது. அதான் நியாய பரிசுத்தி நியாய சித்தாஞ்சனம் இதெல்லாம் பார்த்தான்னா சாஸ்திரம் வாசிக்கிற வாழ்க்கே கூட ஒரு வரி புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படணும். அந்த மாதிரியான கிரந்தங்கள்லாம் சததூஷணி எப்படியாகும் விஸ்தார விஸ்தாரமாக சாதிச்சிருக்காருன்னு அதான் சொன்னார் சுவாமி தேசிகன். சின்னதாகவும் சொல்ல வேண்டியிருக்கு, பெருசாகவும் சொல்ல வேண்டியிருக்கு, சொல்லியிருக்கேன். அதிலே எளிமையாகவும் சொல்ல வேண்டியிருக்கு, கடினமாகவும் சொல்ல வேண்டியிருக்கு, அதையும் சொல்லியிருக்கேன். அதோட என்னென்ன பிராதான்யேன பிரணீதம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் புது கிரந்தமாக எல்லாத்தையும் சங்கலனம் பண்ணி தனி கிரந்தமாக சுதந்திர கிரந்தமாக சொல்ல வேண்டியிருக்கு. அதுதான் ரகசியதிரை சாரம் பாதுகாத்துக்கிற இந்த மாதிரி சுதந்திர கிரந்தமாகவும் சொல்லியிருக்கேன். அது பரபணிதி பரிஷ்கார விருத்தியாஸ்ரிதம் நிறைய கிரந்தங்களை வியாக்கியானம் பண்ண வேண்டியிருக்கு பெரிய வாழ்ந்து, அதனாலே வியாக்கியான ரூபமாயும் நிறைய கிரந்தங்கள்லாம் சொல்ல வேண்டியிருந்தது, அதையும் சொல்லியிருக்கேன். அதுலேயே எப்படின்னா சிலதெல்லாம் கண்டனமாயும் பண்ண வேண்டியிருக்கு, மற்ற வாழ்லாம் மற்ற வாழ் எதை எதையோ எழுதி வச்சிருக்கோ அதெல்லாம் கண்டிக்க வேண்டியிருக்கு, அதுக்காக அதுக்கு கண்டன ரூபமாகவும் பண்ண வேண்டியிருந்தது பண்ணியிருக்கேன் சரதூஷணி. இந்த மாதிரி எல்லாம் எதனால் வந்ததுன்னார், சிக்ஷா சௌகரிய தொட்டி பிரகைய குரு ஜன அனுகிரகேர்த்தம் சுதீவிஹி. சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க இந்த குழந்தை என்ன ஏகசந்தையிலே பிடிச்சுட்டு விடுறானே, ஏகசந்தா கிராகியா இருக்கானேன்னு எங்கள் ஆச்சாரியன் அப்புள்ளார். அது என்னென்னலாம் சொல்லித்தர முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டார், எவ்வளவு சொல்லித்தர முடியுமோ அவ்வளோத்தையும் போட்டு டம் பண்ணிட்டாரு. ஏன்னா சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்குற என்னமா குழந்தை, எப்படி ஆக்கும், அக்னியில ஆகுதியில விட்டா, இதுல அக்னியில ஆகுதியாக நெய்ய விட்டா அது அணைஞ்சா போறது குபுன்னு பத்திக்கிறது. அது போல குழந்தைக்கு சொல்லி கொடுத்தான்னா அப்படியே பிரமாதமா அப்படியே ஒண்ணுக்கு நூறா அப்படி பிரகாசிக்கிறது. மாளவிகா அக்னி மித்ரம்ன்றத நாடகத்துல காளிதாசன் சொல்றான்னு திருக்குழந்தாண்டவன் ரொம்ப ரசிச்சு சொல்லி ஆகும். இந்த மாளவிகான்றவளுக்கு அவ வாத்தியார் நாட்டியம் சொல்லி கொடுப்பா. நாட்டியம் சொல்லி கொடுத்தான்னா எப்படி இருக்கு அப்படின்னா, நாட்டியம் இந்த மாளவிகைக்கு நாட்டியம் சொல்லி கொடுக்கறது எப்படி இருக்கான்னா, அவ நாட்டிய பாவங்களையெல்லாம் தன்னுடையதான அந்த நடனத்துல காட்டச்சே வாத்தியாருக்கு நாம இவளுக்கு சொல்லி கொடுத்து இவகிட்ட கத்துக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. அது அது மாளவிகாக்னி மித்திரத்துல காளிதாசன் சொல்லச்சே, அந்த மாளவிகைன்றவள் எப்படியானவள்னா வாத்தியார் சொல்லி கொடுத்தா நாட்டியத்தை வாத்தியார் எதிர அடி காட்டச்சே வாத்தியாருக்கே அந்த பொண்ணு சொல்லி கொடுக்குறா போல இருக்குமா அந்த மாதிரி அவ அப்படின்னு. அது இருக்கான்னா சிஷியாள்னா அது போல ஆச்சாரியன் சிஷியனுக்கு சொல்லி கொடுக்கச்சே அந்த சிஷியனுடையதான அபிவிருத்தி எப்படி இருக்குன்னா ஆச்சாரியனே பார்த்து பரமானந்தப்பட்டு இப்படியெல்லாம் கூட ஆஹா இப்படியெல்லாம் இருக்கு நம்ம சம்பிரதாயத்தில் அப்படின்னு ஆச்சாரியன் பிரவிக்கிற மாதிரியாக கூட சில சிஷியால் உண்டுன்னு. அது போல அது திருக்குறந்தான் ரொம்ப ரசிச்சு அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி ஆகும். அது 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 போல இங்க சுவாமிக்கு உபதேசம் பண்றதுன்னா அப்படிலாம் இருக்கு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில் எவ்வளவும் உபதேசம் பண்ணலான்னு மேலே 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 சொல்லி கொடுத்து அனுகிரகிச்சு இந்த குழந்தை எப்படி ஆகும் அப்படியே அப்படி சாஸ்திராத்து சாட்சாத் வேதாந்த சாஸ்திரமே குழந்தையாக வந்தா போல இந்த குழந்தை வந்திருக்கான்னு ஆனந்தப்பட்டு உபதேசம் பண்ணதில் அவளுடைய அனுகிரகத்தில் தான் இப்படி ஆகும். சின்னதாயும் பெருசாயும் கண்டனமாயும் இல்லை அனுரூபமாயும் சுலபமாயும் ஆக்கும் கடினமாயும் ஆக்கும் எல்லா கிரந்தங்களையும் பண்ணும்படியாக அது பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணி ஆச்சாரியால் மூலமாக செஞ்சு வச்சுட்டான். இது மொத்தத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா சுதீபிகி ஸ்ரத்தேயம்னுட்டு மகான்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஆஹா நன்னா இருக்கே நன்னா இருக்கு ரொம்ப நம்பலாம் போல இருக்கே விசுவாசமாக இருக்கேன்னு கொண்டாடும்படியா எடுத்து இதை விட இன்னொன்று விசேஷம்னர் நாதஜுஷ்ட ஸ்ருதி யுவதி சிரோபூஷணம் பாஷணம்னா வேதமாகிற பெண் இருக்கா. அந்த பெண்ணுக்கு அந்த பெண் பெண்ணுக்கு நாதன் யார் பெருமாள் தான். அந்த பெருமாளுக்கு தன் பத்னியை அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும். அந்த அந்த பெண்ணோ எப்பேற்பட்டவளாக இருக்கா அப்படின்னா பெண்ணோ அவள் சப்தஸ்வரூபமாக இருக்கா. வேதமானது சப்தஸ்வரூபம், வேத பெண்ணான சப்தஸ்வரூபமான ரொம்ப அழகான பெண் அவள். அந்த பெண்ணுக்கு அலங்காரமாக வைக்கணும்னா என்னத்தை வைக்கலாம்னா அது அலங்காரமான ஒரு நல்ல கிரந்தங்களை தான் அவளுக்கு பிடிக்கும். அது எந்த கிரந்தம் வசதியாக இருக்குன்னு பார்த்தாராம். சிவபூஷணம் பாஷணம் தான் வேதாந்த தேசிகன் அருளி செய்ததான இந்த ஸ்ரீசூக்திகளெல்லாம் எடுத்து அப்படியே ரத்னமாக்கும், அதுவும் சிரசிலே சார்த்துக்கிற சிரோபூஷணமாக்கும் என்று பெருமாள் ஆசைப்பட்டு அந்த வேதமாகிற பெண்ணுடைய அலங்காரத்துக்குன்னு ஆசைப்படும்படியாக ஒரு ஆபரணம் போலே இருக்கு ஆச்சாரியால் அனுகிரகத்தினாலே என்னுடைய ஸ்ரீசூக்தி என்று சுவாமி தேசிகன் ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே வந்ததான ஸ்ரீசூக்தியானபடியினாலே அது வேதமாகிற பெண்ணுக்கு ரொம்ப அலங்காரமாய் அதை கண்டு பெருமாள் ரசிக்கிறார் போன்றே இருக்கிற உத்தமமான திருவாபரணம் போலே இருக்கும் ஸ்ருதி யுவதி சிரோ பூஷணம் பாஷணம்னா என்ன கம்பீரமாயும் ரொம்ப வசதியாயும் இருக்கிற ஸ்லோகம். இதை இந்த ஸ்லோகத்தை எதுக்காக சொன்னேன்னா அந்த நாலாவது ஜாமமாகிற அந்த 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் சாயங்கால பொழுதுலே சுவாமி தேசிகன் எந்த மாதிரியான கிரந்தங்களை பண்ணுவார் என்று சாதிப்பார்ன்றத சுவாமியே தன்னுடைய திருவாக்கினாலே சாதிச்ச இந்த ஸ்லோகத்தினாலே சொல்லி இந்த விஷயத்தை இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் அடுத்த வாரத்துக்கு மேலே சாயங்காலம் ஆயிடுத்த சாயங்கால பொழுது தாண்டினா என்ன பண்ணுவார் சுவாமி தேசிகன், ராத்திரி பொழுதுல என்ன பண்ண போறாருன்றது அடுத்த வாரம் சொல்லி பார்க்கலாம். அது கவிதார் கிருஷிமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீராம்
சுவாமி ரொம்ப ஆச்சரியம்
பண்ணலையா, ஒரு விஷயம் சொல்லணும் டிஸ்கனெக்ட் பண்ணுங்க.